சகோதர நேவல் வந்திருக்கிறவர்களே, காலை வணக்கம். நாங்கள் மீண்டும் ஆக இங்கே வந்து எல்லாவற்றுக்கும் போதுமான கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அவருடைய துதிகளும் ஆசீர்வாதங்களும் நிறைந்ததுமான ஒரு மகத்துவமான வாரம் உங்களுக்கு உண்டாயிருந்தது என்று நம்புகிறேன். இன்று காலை நான் வந்து கொண்டிருக்கையிலே அங்க ஒரு சிறு பையனை சந்தித்தேன். அவன் குழந்தைகளை பாதுகாக்கும் தேவதூதன் இரண்டு பையன்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது போன்றதான ஒரு சின்னத்தை எனக்கு கொடுத்தான். அவன் சகோதரன் டால்டனின் மகன் என்று எனக்கு தெரியாது.
ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் ஜெப வரிசையில் தன்னுடைய இன்னமும் கிறிஸ்தவன் ஆகாத மகளுக்காக விண்ணப்பம் கோரி ஒரு தகப்பனார் இங்கு நின்று கொண்டிருந்தார்.
அவர் ஜெப வரிசையில் நின்று கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் நான் உன்னுடைய பிள்ளையை உனக்கு தருகிறேன் என்று கூறினார். இதோ இன்று காலையில் பரிசுத்த ஆவியானவர் கூறினது போன்றே அவள் ரட்சிக்கப்பட்டு கட்டினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவளாய் மேடையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மற்ற பிள்ளைகள் யாவரும் இந்த சுற்றிலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். டால்டன் குடும்பத்தார் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நான் அறிவேன். அங்கு இருக்கின்ற சிறிய சிறியை பாருங்கள். அவரிடம் மறிக்கப் போகிறது என்று கருதின ஒரு குழந்தை இருந்தது. அதற்காக அவர்கள் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று ஜெபம் செய்தார்கள். அந்த குழந்தையானது இன்னமும் இக்காலையிலும் நம்மோடு இருக்கிறது. அதற்காக நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் சகோதரியே. அதற்கு தசை சம்பந்தமான கோளாறு இருக்கிறது என்று கருதினர். ஆனால் அதற்கு கோளாறு அதுவல்ல. ஆகவே நாம் மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கிறோம். நம்முடைய எல்லா அருமையான நண்பர்களையும் பாருங்கள். இங்கே இருக்கின்ற இந்த மனிதனை எனக்கு ஞாபகம் வருகிறது. சென்ற கோவில் விசேஷ தனி பேட்டியின் போது அவர் வந்தார் என்று நான் நினைக்கிறேன். உன்னோடு உன் மனைவியோடு உன் பிள்ளைகளோடு நான் காலை ஆகாரம் சாப்பிட்டு நினைக்கிறேன். அல்லது உன்னுடனும் உன் மனைவியுடனுமா? அல்லது ஆ, பிள்ளைகளோடும் கூடத்தான். மிடில் டவுன் என்ற அந்த பெயர் எனக்கு மறந்து போய்விட்டது. நான் அதை சென்றாக்கோ என்று அழைப்பேன். ஆமையா, அநேக நல்ல நண்பர்கள் இங்கு இருக்கிறார்கள். சகோதரன் சார்லி காக்ஸ், சகோதரி நெல்லி, இவர்கள் வீடு எனக்கு ஒரு இரண்டாவது வீடாக இருக்கிறார்கள். அவர்கள் என் பிள்ளைகளை அன்றி வேறொன்றுமா இல்லை. நான் அங்கே போவேன். என்னுடைய அதிகமான சாவதானமான நேரத்தை நான் அங்கே தான் செலவழிப்பேன். நான் இந்தியானாவில் இருப்பது போன்று கென்டக்கியில் இவர் ஒரு சிறந்த அணில் வேட்டைக்காரர். நான் அங்கே துவங்குவதற்கு முன்பாக ஒரு சில கேரபீஸ் அல்லது ஸ்ட்ரைப்ட் பாஸ் வகையான அணில்களை பிடிக்க வேண்டும் போன்ற ஒரு பெரிய வாஞ்சை எனக்குள்ளாக இருக்கிறது. அந்த சிரமத்தை எல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என் உணர்வு தோன்றுகிறது.
என்
கரோலினாவில் இருந்து சகோதரன் பார்னல்
ஹார்னட்டும்
அநேக மற்ற சகோதரர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தும் இங்கு வந்து நம்மை சந்திக்க வந்துள்ளனர். உங்களுக்கு தெரியும், இங்கே எங்களுக்கு எந்த விதமான அங்கத்தினர் பட்டியல் கிடையாது. வெறுமனே நாங்கள் ஒருவரோடொருவர் இங்கே ஐக்கியம் கொள்கிறோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல அநீதியிலிருந்தும் எங்களை சுத்திகரிக்கிறது. எங்களுக்கு இங்கே அற்புதமான வேத ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அது மகிமையாயிருக்கிறது. நாங்கள் இங்கே ஏன் நானே இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அறிவேன். நீங்களும் கூட அனுபவித்தீர்கள் என்று எனக்கு தெரியும். சில நேரங்களில் அதை துவக்குவதற்கு அல்லது அதை வாசிப்பதற்கு ஒரு நாள் ஓடி போகின்றது. நான் இரண்டு வசனங்களை எடுத்துக்கொண்டு வேறு வார்த்தைகளை நூடாக துவங்கிவிட்டால் முதலாவது காரியம் உங்களுக்கே தெரியும். நான் ஆதியாக முன் துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்குமாய் போய் இன்னும் போய்கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு எபிரேயரின் புத்தகத்தை தியானிப்பதென்பது எனக்கு எவ்வளவு விருப்பம் என்று. அணில் வேட்டை காலத்தில், அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் போன்று உங்களுக்கு தெரியும், அது துவங்கி வெளிநாடு பயணம் மட்டுமாய் தொடர்ந்து தியானிக்கலாம். ஒவ்வொரு இரவும் எபிரேயரின் புத்தகத்தை அல்லது யாத்திராகம புத்தகத்தை தியானிக்கலாம். எப்படி தேவன் யாத்திராகமத்தில் தம்முடைய பிள்ளைகளை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் என்பதை பற்றி ஒரு யாத்திரை. இப்பொழுது நமக்குள்ள யாத்திரைக்காக நாம் ஆயத்தப்படுவதற்கு ஏற்ற ஒரு அழகான பாவனையாயிருக்கிறது. இதுவோ அவ்வளவு ஒரு அழகான காரியம். முழு வேதாகமும் அப்படியே ஒன்றாக இணைந்து அது அப்படியே ஒரு பெரிய கதையாயிருக்கிறது. இந்த காலையில் நாம் இன்னமும் அந்த எபேசியரின் புத்தகத்தின் முதல் மூன்று அதிகாரங்களிலே தான் இருக்கிறோம். எபேசியில் இருக்கின்ற எபேசியருக்கு எழுதப்பட்ட பவுலின் கடிதமானது சபையை அதன் ஸ்தானத்தில் பொருத்த முயற்சிக்கின்றதாக இருக்கின்றது. நாம் அதை அணுகுவதற்கு முன்பாக நாம் இன்னும் ஒரு சில வினாடிகளை அதை செய்வதற்கு முன்பாக ஜெபத்துக்கென்று ஒதுக்குவோமாக.
ஓ எங்கள் தேவனாகிய
கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் உம்முடைய சமூகத்துக்குள்ளாக வருகிறோம்.
As unworthy as we are,
நாங்கள் அவ்வளவு தகுதியற்றவர்களாக இருந்தோம். அங்கே ஒரு இரத்த பலியானது எங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அரை எங்களை எல்லா அசுத்தத்தில் நின்றும் சுத்திகரித்து எங்களை பிதாவின் சமூகத்தில் குற்றமற்றவர்களாயும் கரையற்றவர்களாயும் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது. எங்களை தகுதியாக்கிக் கொள்ள எங்களால் செய்யக்கூடியதாய் அங்கே ஒரு காரியமும் இல்லை. ஆனால் இயேசுவானவர் நமக்காக செய்துள்ள காரணத்தினால் நாம் அவருடைய சமூகத்துக்கு அவருடைய நாமத்துக்கும் நம்மை தலைவணங்கி தாழ்த்தி எங்கள் மத்தியில் காலையில் பரிசு தாவியானவரை அனுப்பும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு வேத பண்டிதனாக இருப்பதனால் அல்ல, அல்லது எப்படி வேத வாக்கியங்களை ஒரு முறைப்படியாய் அமைக்க முடிந்தவர்களாய் இருப்பதனால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக அசைக்கின்ற வேளையிலே உண்டாக உணவிற்காகவும் உற்சாகத்துக்காகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். நாங்கள் யாவருமாய் சேர்ந்து உங்களுடைய எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கின்ற வேளையிலே அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து அது எங்களுக்கு நித்திய ஜீவனாக ஆகும்படி செய்வீராக.
Grant it, Father, we asked it in Jesus' name.
இதாவே இதை அறியும் நாங்கள் அதை இயேசுவின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம். ஆமேன்.
Now, I might say in here first that if any time that
இப்பொழுது இதை உங்களிடம் கூற விரும்புகிறேன், நீங்கள் ஒப்புக்கொள்ளாத ஒன்றை நான் எப்பொழுதாகிலும் கூற நேரிட்டால், அதாவது உங்கள் உபதேசங்களுக்கு மாறாக காணக்கூடியதாக உங்களால் இணங்க முடியாத ஏதாவது ஒன்றை நான் கூற நேரிட்டால், பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை உங்களுக்கு பதினெட்டு இனிமையாக்கி தந்து எவ்வித விரோத மனப்பான்மையும் எழாதபடி செய்ய அவரையே நான் நம்பியிருக்கிறேன். பாருங்கள், ஆக அது அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் செயல்படுவதாக அதுதான். அது அந்த விதமாகத்தான் அது இருக்க வேண்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று கொடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ராஜா என்ற செய்தியுடன் இவை அனைத்தும் துவங்கியது என்று நான் நம்புகிறேன். அந்த செய்தியின் ஒளிநாடா ஏராளமாக இருக்கின்றதா? அந்த ஒளிநாடாக்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றது. உங்களுக்கு வேண்டுமானால் அவர்களிடம் இருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். புறக்கணிக்கப்பட்ட ராஜா என்னும் செய்தி. இப்பொழுது இன்னும் சிறு தினங்கள் தான் இருக்கிறது. பின்னர் நாம் ஒஹையாவில் உள்ள மிடில் டவுனில் இருந்து துவங்குவோம். அந்த நேரத்தில் விடுமுறையை கழிக்கும்படி வைத்திருக்கின்ற யாவரும் அங்கே எங்களை சந்திக்க நிச்சயம் உள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் அங்கே ஒஹையோ மிடில் டவுனில் நாங்கள் ஒரு மகத்தான நேரத்தை எதிர்பார்க்கிறோம். டாக்டர் சுலிவன் அவர்கள் அதற்கான செயற்குழுவின் அவைத் தலைவராக இருக்கிறார். எல்லா ஸ்தாபனங்களின் கூட்டு சபையின் அகில உலக கன்வென்ஷன் கூட்டங்கள் அங்கே ஐந்து இரவுகளுக்கு இருக்கின்றது. அதில் நான் அழைக்கப்பட்ட பேச்சாளராக இருப்பேன். அதற்கு பின்னர் நம்முடைய சொந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கும். 2 தேதி வரைக்கும் நம்முடைய கூட்டங்கள் அங்கு நடைபெறும். அதற்கும் பின்னர் ஒரு கால நாம் இன்னொரு வாரத்துக்கும் கூட்டங்கள் வைக்கலாம் என்ற விதமாக ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலை பொறுத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவராலே நாம் யாவரும் நடத்தப்பட விரும்புகிறோம். ஆவியானவர் செய் என்று எதை கூறுகிறாரோ அதை உடனே செய்வோம். நாம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கையிலே ஒரு காரியத்தை நினைவு கூறுவோம். ஒரு மகத்தான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அது என்னவெனில், ஒருபோதும் அவசரப்படக்கூடாது. பாருங்கள், உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள். விசுவாசத்தை உடையவனாயிரு. நாம் தேவனிடத்தில் எதையாவது கேட்டிருப்போமாயின் தேவன் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார் என்பதை நினைவில் வையுங்கள். அவர் அவைகளை அவருடைய நேரத்தில் செய்கிறார். அந்த விதத்தில் நேரானதாக இருக்குமோ அந்த விதத்தில் நமக்கு அது சரியான விதமாக கிரியை செய்யும்படியாக அதை செய்கிறார். அப்படி அது அந்த விதமாக இல்லாதிருக்குமானால் அப்பொழுது இந்த காலையில் நாம் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதற்காக நாம் கிறிஸ்தவம் என்று உரிமை பாராட்டுகிறோம். இது தேவனுடைய வார்த்தையாக இல்லாதிருக்குமானால் அப்பொழுது அது உண்மையானதல்ல. அப்படியானால் நாம் மிகவும் பரிதவிக்கப்படத்தக்க ஜனங்கள் மத்தியில் இருக்கிறவர்களாக இருப்போம். இது தேவனுடைய தவறி போகாத வார்த்தையாக இருக்கிறது என்பதை அறிந்த அநேக இருதயங்களோடு சேர்ந்திருக்க நான் சந்தோஷப்படுகிறேன். அப்படியானால் அது அதன் எல்லா வார்த்தையும் சத்தியமாயிருக்கிறது. அதன் ஒவ்வொரு வார்த்தையும் அதன் ஒவ்வொரு பக்கமும் சத்தியமாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையோடு என்ற ஒவ்வொரு நாளில் நாம் பிரயாணம் போக போகும் தேசத்தை நான் காணும்படியான அனுக்கிரகத்தை நான் பெற்றேன். நேற்றைய தினம் இந்த விதமான ஊழியத்தில் எப்படிப்பட்டதான சோர்வான நேரங்கள் வரும் என்பது எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையான சோர்வு உண்டாகி
என்னுடைய மனைவியிடத்தில் என்னால் இனி தொடர்ந்து போக முடியாது என்று கூறினேன். அவள் பில் நீர் ஏன் அந்த விதமாக கூறுகின்றீர் என்றால், நான் சொன்னேன், ஓ எனக்கு தொல்லைகளும் மற்ற காரியங்களும் இருக்கிறது என்றேன். அவைகளை கண்டு கொள்ளாமல் தவிர்க்க முயற்சிக்கின்றாயா? அவைகளில் இருந்து நெளிந்து தப்பிக்கொள்ள முயற்சிக்கின்றாயா என்று பரிசுத்த ஆவியானவர் கூறினது போன்று தோன்றினது. இல்லை, அவைகள் எல்லாவற்றுக்கும் நேருக்கு நேராக நின்று அதை சந்திப்பேன் என்று கூறினேன். பாருங்கள், அது அவ்வளவு நேரானதாக இருக்கும். உத்தமமாக, உண்மையாக, நன்கண்ட சாட்சியாக இதை நான் கூறுகிறேன். இந்த ஜீவியம் முடிந்த பின்னர் யாராலும் சிந்தித்து பார்ப்பதற்கும் மேலான ஒரு தேசத்தில் நாம் பிரவேசிக்கப் போகிறோம். இங்கு யாராவது அந்நியர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் என்னை மூடபக்தி வைராக்கியம் கொண்டவன் என்று கருதக்கூடாது என்று நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஏதாவது காரியம் இருக்குமானால் அதில் நான் உத்தமமாக இருந்து உண்மையையே கூற விரும்புகிறேன். இங்கு இவ்வளவு உண்மை இருக்கும் போது தவறான ஏதோ காரியத்தை நான் கூறுவதனால் எனக்கு என்ன நன்மை உண்டாக போகின்றது? நாம் ஏன் தவறாக அதை குறித்து கூற வேண்டும்? அது அப்படியே சத்தியம், உண்மை.
பவுல்
மூன்றாம் ஆனவர் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவனால் விவரித்து சொல்ல முடியாததுமான காரியங்களை அவன் கண்டான் என்பதில் வியப்பொன்றுமில்லை. ஒரு நாள் அவன் கூறினான், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை வைத்து வைக்கப்பட்டிருக்கின்றவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்டதும் இல்லை என்று. ஓ, அது ஜீவித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் இங்கே ஒரு குப்பை மேட்டிலே புதவா பொருட்களின் குவியலின் மேல் புகைந்து கொண்டிருக்கும் அசுத்தமானவர்களின் குவியலின் மேல் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவைகளினாலே நாம் நம்மை அசுத்தமாக்கிக் கொள்ளாமல் இருந்தாலும் நாம் அதிலேதான் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கே இருந்துதான் பாவ கொல்லி கட்டைகளில் இருந்து புகையானது வந்து கொண்டிருக்கிறது. என்னால் சிந்திக்கக்கூடிய குமட்டலான காரியங்களின் ஒன்று என்னவென்றால், ஒரு பட்டணத்தின் அடுக்கு குவியல் எரிந்து கொண்டிருப்பதுதான். அதன் அருகில் நீங்கள் எப்பொழுதாவது போயிருக்கிறீர்களா? அந்த பயங்கரமான கெட்டு போன துர்நாற்றம் அங்கிருந்து எல்லாவிதமான அசுத்தத்தின் ஊடாகவும் வருகிறது. அதிலிருந்து வருவதை ஒருமுறை உட்சுவாசிப்பீர்களானால் உங்களை அப்படியே அது மயங்க செய்யும். நியூ ஆல்பனியில் 18வது திருக்கோடியில் அங்கு ஒரு அழுக்கு குவியல் உண்டு. அங்கு போனது எனக்கு ஞாபகம் வருகிறது. மீட்டரை பார்த்து பணம் வசூலிப்பதற்கு அங்கு போக வேண்டியதாக இருந்தது. அந்த வழியாய் போக வேண்டிய நாள் வந்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கும். ஏனென்றால் அந்த பயங்கரமான துர்நாற்றத்தை சுவாசிக்க வேண்டியதாக இருக்குமே என்பதனால்.
Laying out on there was bodies of rats and dogs.
அங்கே எலிகள், நாய்கள், முதலாளவை உடல்கள் அதில் எரிந்து கொண்டு அந்த புகையானது அவைகளின் ஊடாக வரும். இருந்த போதிலும் இந்த வாழ்க்கையானது அதன் மேலான நிலையில் இதனோடு ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய விதமாக கூறினால், எல்லா இடங்களிலும் இருந்து பாவமானது எரிந்து புகைந்து துர்நாற்றத்தை வீசுகின்றது.
But all where the wind is blowing free,
ஆனால் ஆற்றுக்கு அக்கறையிலோ காற்றான தடையின்றி வீசிக்கொண்டு எல்லா காரியங்களும் அழகாயும் சமாதானமாயும் சந்தோஷமாயும் நித்திய ஜீவனமாயும். ஆனால் நாமோ ஒரு யுத்தத்துக்குள்ளாக இருக்கிறோம். எனவே நாம் ஆயுதங்களை களைந்துவிட்டு நாம் பிரிதப்பட்டு அக்கறைக்கு போவோமாக என்று கூறாதேயுங்கள். நாம் யாரையெல்லாம் நம்முடன் கொண்டு வர முடியுமோ அவர்களையெல்லாம் கொண்டு போவோமாக. இந்த பாடங்களை எடுப்பதன் நோக்கம் என்னவென்றால், ஏற்கனவே இத்தேசத்தின் ஊடாக வந்தவர்கள் நன்கோறும் பாய்ச்சப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே. இந்த வேத பாடத்தின் நோக்கம், இந்த எபேசியரின் புத்தகம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் முற்றிலுமாக நிற்கும்படியாய் சபையை அதன் ஸ்தானத்திலே பொருத்துவதற்காகவே. பழைய ஏற்பாட்டிற்கும் யோசுவாவின் புத்தகத்துக்கும் இது ஒரு காவலியாக இருக்கிறது. இதில் யோசுவா பங்கிட்டுக் கொடுக்கிறான். கடந்த வாரம் நாம் அதை குறித்து பார்த்தோம். அதில் யோசுவா ஒவ்வொருவருக்கும் தேசத்தை பங்கிட்டுக் கொடுத்தான். அவன் அதை ஆவியின் ஏவுதலினால் செய்தான். மோசே எப்படியாய் ஜனங்களை எகிப்திலிருந்தும் வெள்ளை பூண்டுகளில் இருந்தும் கொம்மட்டி காய்களில் இருந்தும் வெளியே கொண்டு வந்து நான்கு வருடங்களுக்கு முன்பாக தேவன் வாக்களித்திருந்த தேசத்திலே அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தான். அவர்களை ஒரு நன்மையான தேசத்திலும் பாலும் தேனும் ஓடுகின்றதுமான தேசத்தில் கொண்டு போருவேன் என்பதே அந்த வாக்கு தத்துவம். மோசே அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த தேசம் மட்டுமாய் பயன்படுத்தி கொண்டு வந்தான். ஆனால் அவர்களை தேசத்துக்குள்ளாய் கொண்டு போகவில்லை. ஆவிக்குரியவர்களுக்கு இயேசுவானவர் தொடக்கத்தில் இருந்தே ஒரு பரிசுத்த ஆவியை வாக்களித்திருக்கிறார். அந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை மட்டுமாய் இயேசுவானவர் பயன்படுத்தினார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் யோசுவாவை போன்று வந்து பொறுப்பேற்றுக் கொண்டு முன்னின்று வழிநடத்தி தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அல்லது சபையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் செய்தார். அடிப்படையில் நாம் அதை காண்கிறோம். இந்த இடத்தில் தான் நான் கடூரமாயும் சகோதரர்களை அவமரியாதை பேசுகிறேன் என்று ஜனங்கள் ஒரு கால் கருதலாம். நான் அப்படி செய்யவே இல்லை. நான் அப்படி இல்லை என்பதற்கு தேவனே எனக்கு நியாயாதிபதி புரிகின்றதா? சத்தியமான ஏதோ ஒன்றை சுட்டி காட்டவே நான் முயற்சிக்கிறேன். புரிகின்றதா?
We have chosen leaders of man instead of
பரிசுத்தாவியின் வழிநடத்தலுக்கு பதிலாக நாம் மனித தலைவர்களை தெரிந்து கொண்டோம். நம்முடைய பங்கை மனிதன் பங்கிடும்படியாகவும் நடத்தும்படியாகவும் நாம் விரும்புகிறோம். அதாவது மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், லூதரன், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், பெந்தகோஸ்டல், இன்னும் பலதரப்பட்ட ஸ்தாபனங்களை நாம் விரும்புகிறோம். கட்டப்பட்ட ஸ்தாபனங்களை நமக்கு மாதிரிகளாய் வைத்து அவைகளை நாம் பின்பற்றுகிறோம். நாம் அந்த விதமாகத்தான் செய்ய வேண்டும் என்று வேதாகமத்தில் எங்கேயும் கூறப்பட்டிருக்கவில்லை. வேதாக முழுவதிலுமாக அவர் ஒரு சபை ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினார் என்றோ அல்லது எப்பொழுதாகிலும் ஒரு சபை ஸ்தாபனத்தை ஆதரித்து பேசியுள்ளார் என்றோ அங்கே எந்த வேத வார்த்தையும் இல்லை. வேதாகமத்தில் ஒரு இடத்திலும் கூட ஆதாரமாக ஒன்றும் கிடையாது. ஆனாலும் எப்பொழுதும் அதற்கு எதிராக வேத வார்த்தைகள் காணப்படுகின்றது. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம் தரித்துக் கொள்ள அவர் விரும்பவில்லை. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். புத்தி கெட்ட விதமாக என்று நாம் அழைப்பது போன்று இருக்க வேண்டும் என்பதற்காக இதை கூறவில்லை. நாம் வெளியே அழைக்கப்பட்ட ஜனங்களாக, ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாக, எல்லா நிந்தைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்தினவர்களாய் அவர் நமக்குள் கிரியை செய்து அவர் எப்படி நடந்து கொள்வாரோ அவ்வாறே நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தத்தினால் நான் கூறினேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நடந்த புதன் இரவு உங்களில் அநேகரும் இல்லை, மூன்றாம் வசனம் என்று நான் நினைக்கிறேன், இல்லை எபேசியர் 5 வசனத்தை பார்த்தோம். சுவிகார புத்திரராகும்படிக்கு அல்லது ஜனங்களை அவர்களுடைய ஸ்தானத்தில் பொருத்துதல். தேவன் எப்படியாய் தமது ஜனங்களை அவரவர் ஸ்தானத்தில் பொருத்த முயற்சிக்கிறார்? தேவன் ஒரு நபரை அவன் ஸ்தானத்தில் பொருத்தும் போது முழு சபையும் அவனை போலவே இருக்க விரும்புகிறது. அதே விதமான காரியங்களை தாங்களும் உடையவர்களாய் அதே காரியங்களை தாங்களும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாம் வெவ்வேறு விதமாக இருக்கும்படியாய் வெட்டப்பட்டு வெவ்வேறு விதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். வெவ்வேறு விதமான சுவாபங்களை கொண்டுள்ளோம். நாம் வெவ்வேறு விதமான ஸ்தானங்களில் பொருத்தப்பட்டுள்ளோம். ஒவ்வொருவரும் வெவ்வேறு வேலைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கால் ஒருவனுக்கு ஒரு சின்ன வேலையாயிருக்கலாம், இன்னொருவனுக்கு ஒரு பெரிய பகுதியாயிருக்கலாம். ஆவி என்று நான் நினைக்கிறேன் அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவராயிருக்கலாம். இப்போது எனக்கு அது மறந்து போயிற்று. அவன் இவ்விதம் கூறியுள்ளான், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய வாசல்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று. இப்பொழுது நாம் புத்திர சுவிகாரத்தை குறித்து பேசுவதை உன்னாடி நிறுத்திவிட்டு நம்மால் இயன்றவரை தொடர்ந்து 5 வசனத்துக்கு கீழுள்ள வசனங்களை படிப்போம். ஆனால் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொருளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது முற்றிலுமாய் ஸ்தானத்தில் பொருத்துவது குறித்ததே ஆகும். எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் ஒருமித்து ஏகமாய் கூறுவதை நாம் கேட்போமாக. பொருத்துதல் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை கிறிஸ்துவுக்குள் அதன் ஸ்தானத்தில் பொருத்துவதாகும். பொருத்தின பின்னர் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை நடத்துகிறதாக இருக்கும். அங்கே நான் இருக்கிற விஷயம் இப்பொழுது அது நமக்கு புரிகிறது. பாருங்கள், பொருத்தமாய் நம்மை பொருத்திக் கொண்டிருக்கிறார். எபேசியரின் புத்தகம் அதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இந்த தலை சிறந்த போதகரான பவுலை கவனியுங்கள்.
The first thing he does is knock out all the idea of
முதல் காரியமாக அவன் விழுந்து போதல் என்னும் கருத்தை எடுத்து போடுகிறான். இன்று ஒரு கிறிஸ்தவனாயிருந்து நாளை விழுந்து போய் அடுத்த நாள் தேவனை உணர்த்தினார், அதற்கும் அடுத்த நாள் மீண்டும் கிறிஸ்தவனாகி விடுதல் என்னும் கருத்தை எடுத்து போடுகிறான். அது அர்த்தமற்றது. சுவிசேஷ போதனைக்காக, சுவிசேஷ பிரசங்களுக்காக இந்த புத்தகம் எழுதப்படவில்லை. சுவிசேஷ ஊழியத்தின் போது இதை நான் தொடுவதே கிடையாது. இதை நான் சபைக்கு தான் கொண்டு வருகிறேன். ஏனென்றால் பவுல் இதை பரிசுத்தவான்களுக்கு தான் எழுதுகிறார். அழைக்கப்பட்டு காக்கப்பட்டு நிரப்பப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள்ளாகவே ஏற்கனவே கானான் தேசத்துக்குள்ளாக இருக்கின்றவர்களாகிய அந்த பரிசுத்தவான்களுக்கு தான் அவர் எழுதுகிறார். அதாவது நீங்கள் இழக்கப்பட போகிறீர்கள், நீங்கள் அதை செய்ய போகிறீர்கள், நீங்கள் அதை குறித்து பயப்படுகிறீர்கள் போன்றதான காரியங்களை முதலாவதாக உங்கள் சிந்தையிலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று பவுல் அவர்களுக்கு கூற முயற்சிக்கிறான். நீங்கள் ஒன்றையும் குறித்து பயப்பட வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், நீங்கள் யாராயிருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதைத்தான் அவர் உங்களுக்கு எடுத்து கூற முயற்சிக்கின்றான். ஒருதால் நீங்கள் தவறான காரியங்களை செய்யலாம், நீங்கள் எந்த தவறான காரியத்தை செய்தாலும் அதற்கான கூலியை நீங்கள் பெறத்தான் போகிறீர்கள். ஆமையா, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். ஆனால் அதற்கும் உங்கள் ரட்சிப்பிற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே பிறந்த போது நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள். தேவன் எப்படி மரியாதை இருக்கிறாரோ அவ்வண்ணமே நீங்களும் மறிக்க மாட்டீர்கள். நீங்கள் தேவனின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு தேவ குமாரனாக இருக்கிறீர்கள். நான் ஒரு பெண்ணாமாக பிறந்தேன், நீங்கள் எனக்கு வேறு ஏதாவது பெயரை சூட்டலாம், இன்னும் வேறு ஏதாவது பெயரை சூட்டலாம், அது எந்த விதத்திலும் நான் ஒரு பெண்ணாமாக இருப்பதை குறைவுபடுத்த முடியாது. நான் இன்னமும் பெண்ணாமாகவே இருக்கிறேன். நான் பெண்ணாமாக பிறந்தேன், எப்பொழுதும் பெண்ணாமாகவே இருப்பேன். ஒரு கால் என்றாவது ஒரு நாள் நான் ஒரு குலைந்து கீழ்வாதத்தினால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று ஒரு மிருகத்தை போன்று தோற்றம் அளிக்கலாம். அப்படி இருந்தாலும் நான் பிரம்மாமாகத்தான் இருப்பேன். ஏன்? பிரம்மாவின் ரத்தம் எனக்குள் உள்ளே இருக்கிறது. நீங்கள் அதாய்தான் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கும் மட்டில் இப்பொழுது நினைவிருக்கட்டும். கிறிஸ்துவுக்கு புறம்பே இருக்கிறவர்களிடத்தில் நான் பேசவில்லை, கிறிஸ்துவுக்கு உள்ளாய் இருக்கிறவர்களிடத்தில் மட்டுமே நான் பேசுகிறேன். நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள் ஆக முடியும்? ஒரே ஆவியினால். இங்கே வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதன் அர்த்தம் ஒரே பரிசுத்த ஆவியினாலே நாம் எல்லாரும் அந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாம் எவ்வாறு அதற்குள் நுழைகிறோம்? தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலமாகவா? பாப்டிஸ்ட்களே, கிறிஸ்து சபையோரே, இந்த விஷயத்தில் நான் உங்களோடு எவ்வளவாய் ஒவ்வ முடியாமல் இருக்கிறேன். தண்ணீர் ஞானஸ்நானத்தின் மூலமாக அல்ல, அல்லவே அல்ல. 1 Corinthians 12 கூறுகின்றது, ஒரே ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நாம் அந்த சரீரத்திற்குள்ளாக கொண்டு வரப்படுகிறோம் என்று. அந்த சரீரமானது பாதுகாப்பாக இருக்கின்ற அளவுக்கு நாமும் பாதுகாப்பாக இருக்கிறோம். தேவன் அதை வாக்களித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே கல்வாரிக்கு சென்றிருக்கும் போது தேவன் எப்படி அவரை மீண்டும் நியாயம் தீர்க்க முடியும்? அவர் கொல்கதாவுக்கு சென்ற போது அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவரால் சுகமளிக்க முடியவில்லை, ஒரு வார்த்தையும் கூட அவரால் பேச முடியவில்லை. என்ன காரணம்? ஏனென்றால் முழு உலகத்தின் பாவங்களும் அவர் மேல் இருந்தது. அவர் ஒரு பாவியாக இருந்த காரணத்தினால் அல்ல, ஆனால் அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் பாவமாக ஆக்கப்பட்டதினாலே. ஆறாம் துவங்கி அவருடைய வருகை மட்டுமாக உள்ள உலகத்தின் எல்லா பாவங்களையும் அவருடைய தோளின் மேல் சுமத்தப்பட்டன. தேவன் அவருடைய குமாரனை தண்டித்துக் கொண்டு இருக்கவில்லை, அவர் பாவத்தை தான் தண்டித்துக் கொண்டிருந்தார். பாவமானது எவ்வளவு பயங்கரமானது என்று பாருங்கள். அவர் ஒரு பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணிக் கொண்டிருந்தார். வருவார்கள் என்று அவருடைய முன்னறிவின்படியாய் தேவன் அறிந்திருந்த அனைவருக்கும் ஒரு தப்பு கொள்ளும்படியான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணிக் கொண்டிருந்தார். இன்னும் சில நிமிஷங்களுக்குள் நாம் அதை குறித்து பார்க்க போகிறோம். இப்பொழுது அப்படியானால் நாம் ஒரே ஆவியினாலே அந்த சரீரத்திற்குள்ளாக, ஒரே சரீரம் அது கிறிஸ்துவே, அதற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கும் போது நாம் என்றென்றைக்குமாய் பாதுகாவலாயிருக்கிறோம். அர்மீனிய விசுவாசிகளை இதுதான் விசேஷமாக தாக்குகின்றதாயிருக்கிறது. அவர்களை தகுதியாக்கத்தக்கதான ஏதாவது காரியத்தை அல்லது அப்படி ஏதாவது ஒன்றை அவர்கள் செய்தாக வேண்டும் என்று கருதுகின்றனர். ஒரே நேரத்தில் 2 காரியங்களின் மூலமாக இருக்க முடியும். அது 1 கிருபையினால் இருக்க வேண்டும் அல்லது கிரியையினால் இருக்க வேண்டும். அது அதே காரியத்தினால் இருக்க முடியாது. அது 2 வித்தியாசமான காரியங்களினால் ஆனதாக இருக்கிறது. அது 1 காரியத்தின் மூலமாகத்தான் இருக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் தேவனுடைய கிருபையை தவிர வேறொன்றையும் காண முடியவில்லை. என்னுடையது அப்படியாய்த்தான் இருக்கிறது. நான் எப்பொழுதும் கிருபையில் விசுவாசம் உள்ளவன். என்னை சுற்றிலுமாய் உள்ளதெல்லாம் கிருபையே அவ்வளவுதான். என்னுடைய ஜீவியத்திலும் கூட அது அப்படியாய்த்தான் இருக்கிறது. நான் சிறு பையனாய் இருந்தபோது கிருபையை தவிர வேறு ஒன்றையும் என்னால் காண முடியவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ என் முதுகை சொறி, நான் உன் முதுகை சொறுகிறேன் என்று. இந்த விதமாய் சொல்வது நன்றாகத்தான் இல்லை. ஆனால் என்னுடைய முடிவு சொல்லாயோ இல்லையோ எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் உனக்கு உன் முடிவு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமாயின் எப்படியாயினும் நான் உனக்கு தெரிந்து விடுவேன். பாருங்கள் அருளான் கிருபை ஆமையா, பாருங்கள் கிருபையானது அன்பின் மூலமாக கிரியை செய்கிறது. உனக்கு தேவையாயிருந்தால் நீ எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்பதும் உன்னோடு நான் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் எனக்கு இல்லை என்பதும் ஒரு பொருட்டல்ல. உனக்கு தேவையாய் இருக்கும் பட்சத்தில் எப்படியும் நான் அதை உனக்கு செய்வேன். அதுதான் கிருபை. ஏனென்றால் உனக்கு அது தேவையாயிருக்கிறது. எனக்கு ரட்சிப்பு தேவையாயிருக்கிறது. என்னை ரட்சிக்கக்கூடியதாக அங்கே ஒன்றுமே இல்லை. நானாகவே அது செய்து கொள்ளத்தக்கதாகவும் அங்கே எனக்கு ஒரு காரியமும் இல்லை. என்னை நானே ரட்சித்துக் கொள்ளவும் அங்கே ஒரு காரியமும் இல்லை. ஆனால் எனக்கோ ரட்சிப்பு அவசியமாக இருந்தது. ஏனென்றால் நான் ஒரு தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தேன். ஆபமுள்ள மாமிச சாயலில் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி என்னுடைய ஸ்தானத்தில் அவர் வேதனைப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். கிருபையினால் மாத்திரமே நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னை நானே ரட்சித்துக் கொள்ள என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை, அல்லது உங்களாலும் செய்ய முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை மட்டுமே அவர் ரட்சித்தார். புதன்கிழமை அன்று நாம் அதை குறித்து பார்த்தோம். தேவனை அவருடைய எல்லா ஏலோயும் என்பதில் சித்தரித்து அவர் தம்மில் தாமே ஜீவிக்கிறார் என்பதையும் காண்பித்தோம். ஆனால் பிதாத்துவமானது அவருக்குள்ளாக இருந்தது. அவருக்குள் வித்தியாச வித்தியாசமான தகுதிகள் இருந்தன. அதாவது ஒரு ரட்சகரை போன்ற, ஒரு சுகமளிப்பவரை போன்றவைகள் இருந்தன. அவைகள் யாவும் தேவனுக்குள்ளாக இருந்தன. தேவன் தம்மில் தாமே ஜீவிக்கிறவராயிருந்தார். ஆனால் அவர் அப்படி இருப்பதில் ஒரு ரட்சகராகவும் அவர் ஒரு பிதாவுமாயிருந்தார். அப்பொழுது அவருக்கு எந்த தேவத்துவங்களும் இல்லாதிருந்தது. அவருக்கு எதுவுமே இல்லாதிருந்தது. அப்பொழுது அவரை தவிர வேறு எதுவுமே இல்லாதிருந்தது. அவர் தம்மில் தாமே ஜீவிக்கிறவராயிருந்தார். தேவனை தவிர வேறு ஒன்றும் அப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு தேவனாயிருந்த காரணத்தால் அவரை ஆராதிக்கத்தக்கதாக அங்கு ஏதாவது இருக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர் ஆராதிக்கப்பட விருப்பமுள்ளவராயிருந்தார். அவரை ஆராதிக்கும்படியாக அவரே சிருஷ்டிகளை சிருஷ்டித்தார். இப்பொழுது நாம் தற்காலிகமாக அதை திரும்பவும் சற்று கவனிப்போம். நாம் அதற்குள்ளாக முழுவதுமாக போகப் போவதில்லை, தற்காலிகமாக பார்ப்போம். ஆனால் உங்களுக்காக இது ஒரு நாடாவில் பதிவு செய்யப்படும். ஆனால் அந்தபடியாக அவர் தேவனாக இருந்த காரணத்தால் அவர் தூதர்களை உண்டாக்கினார். தூதர்கள் அவரை ஆராதித்தனர். தூதர்கள் இன்னமும் அவரை ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் இருக்கின்ற தூதர்களுக்கு அவ்வாறு சட்டங்கள் இருந்தன. இரண்டு சட்டைகளால் அவர்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு, இரண்டு சட்டைகளால் அவர்களுடைய கால்களை மூடிக்கொண்டு, இரண்டு சட்டைகளால் அவருடைய சமூகத்தில் பறந்து கொண்டு, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவு பகலாக சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றனர். வேதமானது அவ்விதமாகத்தான் கூறுகின்றது. அவர்கள் அவரை ஆராதித்தனர். இப்பொழுது அவரை ஆராதிப்பதற்காகவே அவர் அவர்களை சிருஷ்டித்தார். அவருக்குள்ளாக ரட்சகருடைய தன்மை இருந்தது. பாவம் என்பதே இல்லாமல் இருக்கும் போது, அல்லது பாவத்தின் எண்ணமே இல்லாதிருந்த போது, அந்த சிருஷ்டிகளில் ஒன்று எவ்விதமாக இழக்கப்பட்டு போகும்? அப்படியா இருக்கவே முடியாது. ஆகவே அவர் ஒரு ரட்சகராக இருக்கும் பொருட்டாக விழுந்து போகத்தக்கதான ஏதாவது காரியமானது உண்டாக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவருக்குள்ளாக ஒரு சுகமளிக்கிறவர் இருந்தார். அவர் ஒரு ரட்சகர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் ஒரு சுகமளிக்கிறவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, அப்படியானால் ரட்சிக்கவோ அல்லது சுகப்படுத்தவோ அங்கே ஒன்றுமே இல்லை என்றால் என்ன பயன்? புரிகின்றதா? அவ்விதமாக ஏதோ காரியம் அங்கே இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆக இப்பொழுது அவர் அதை அந்த விதமாக ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவர் மனிதனை தானாகவே தீர்மானிக்க கூடியவனாக உண்டாக்கினார். அதாவது, நீ இதை தெரிந்து கொள்வாயானால் ஜீவிப்பாய், நீ அதை தெரிந்து கொள்வாயானால் மறித்து போவாய் என்பதாக. இந்த உலகத்துக்குள்ளாக ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாகவும் இந்த தீர்மானிக்க வேண்டிய காரியம் இன்னமும் வைக்கப்பட்டிருக்கின்றது. தேவன் அவருடைய உள்ளறிவின்படியா யார் யார் ஏற்றுக்கொள்வார்கள், யார் யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் தேவன் நீதிபதியாய் இருப்பதனால் இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டவரோ அல்லது உரிநாடாக்களை கேட்டவரோ, அவர் ஒரு வேத பண்டிதர். அவர் என்னிடம் நேற்று இந்த கேள்வியை கேட்டார். அவர் ஒரு கேள்வியை கேட்கிறேன் என்றார். அவர் சொன்னார், அப்படியானால் தேவன் சர்வ வியாபியா என்றார். பின்னர் அவர், அவரால் எங்கும் இருக்க முடியுமா என்றார். அவர் சர்வ வியாபியா இருக்கிறார் என்று வார்த்தை அளிக்கும் அர்த்தத்தின்படியாய் அவர் சர்வ வியாபியா இருக்கவில்லை. அவர் ஒரு ஜீவிக்கின்ற நபராக இருந்து கொண்டு பின்னர் ஒரு சர்வ வியாபியாயும் இருக்க முடியாது. அப்படியாய் அவர் சர்வ வியாபியாய் இருப்பாரேயானால் நீங்கள் ஏன் பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கிறீர்கள்? அவர் சர்வ வியாதியாய் இருப்பாரேயானால் அவர் ஒவ்வொரு கீரலிலும் மூளையிலும் உளவிலும் கைலத்திலுள்ள ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு தசை நாரிலும் மற்ற இருக்கின்ற எல்லாவற்றிலும் அவர் நிறைந்திருக்க வேண்டுமே என்று கூறினேன். நான் சொன்னேன், அவர் சர்வ வியாதியாய் இருப்பாரேயானால் முடிவில் அவர் ஏன் மோசேயை தேடிக்கொண்டிருந்தார்? அவரே என் தோட்டத்தில் இங்கும் அங்கும் ஓடி ஆதாமே ஆதாமே எங்கிருக்கின்றாய் சத்தமிட வேண்டும். அவர் சர்வ வியாபியாய் இருந்தால் ஏன் இப்படி எல்லாம் என்றேன். அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார், ஏனென்றால் அவர் சர்வத்தையும் அறிந்தவராயிருந்தார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார், ஏனென்றால் அவர் எல்லையற்றவராயிருந்தார். அவர் எல்லையற்றவராய் இருப்பதே அவரை சர்வ வியாபியாய் ஆக்குகிறது. அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார், அவர் எல்லையற்றவராயிருக்கிறார். அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், அவர் ஒரு இடத்தில் வாசம் பண்ணுகிறார், ஏனென்றால் அவர் ஜீவிக்கின்ற ஒன்றாக இருக்கிறார். ஆனால் எல்லையற்றவராக இருக்கின்றபடியினால் அவர் எல்லா காரியங்களையும் அறிந்தவராயிருக்கிறார். ஒரு கொசுபானத்தின் இணைப்பதையும் கூட அவர் ஒவ்வொரு முறையும் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு தேனியும் அதனுடைய தேனி பருக அதனுடைய கூட்டிற்குள் எங்கே போகிறது என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். மரத்தில் உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொரு குருவியையும் அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய சிந்தையில் இருக்கும் எண்ணம் யாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், ஏனென்றால் அவர் எல்லையற்றவராயிருக்கிறார், எல்லாம் அறிந்தவராயிருக்கிறார். அதாவது அவர் எல்லையற்றவர் மட்டுமல்ல, அவர் சர்வ ஞானியுமாயிருக்கிறார். அவர் எல்லா காரியங்களையும் அறிந்தவராயிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு ஜீவிக்கின்ற ஒன்றாயிருக்கிறார், தேவன் ஒரு ஜீவிக்கின்ற ஒன்றாயிருக்கிறார். இந்த ஜீவிக்கின்ற ஒன்றிற்குள்ளாக இருந்துதான் இந்த காரியங்கள் எல்லாம் வெளிவர துவங்கின. பாவமானது ஒரு சிருஷ்டிப்பு அல்ல என்று அன்றொரு நாள் இரவு நான் கூறினேன். பரிபூர்ணமானவைகளை அன்றி வேறென்று சிருஷ்டிக்கப்படவில்லை. தேவன் எல்லா காரியங்களும் நல்லதாகவே சிருஷ்டித்தார். பாவமானது ஒரு சிருஷ்டிப்பு அல்ல, அது அப்படியே பாவத்தின் சிருஷ்டிப்பாய் இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் தவறானதாகும். பாவம் அங்கே ஒரே ஒரு சிருஷ்டிதான் இருக்கிறார், அவர் தேவன். தேவனால் பாவத்தை சிருஷ்டிக்க முடியாது, ஏனென்றால் அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார். அதை சிருஷ்டிக்கத்தக்கதாக அவருக்குள் ஒரு காரியமும் இல்லை. பாவம் என்பது தாறுமாறாக்கப்படுதலாக இருக்கிறது, அது ஒரு சிருஷ்டிப்பல்ல, ஆனால் அது ஒரு தாறுமாறாய் இருக்கிறது. விபச்சாரம் என்பது முறையான செயல், தாறுமாறாக்கப்படுதலாக இருக்கிறது. ஒரு உண்மையான தவறாக கூறப்படுவதே பொய்யாயிருக்கிறது. எந்த பாவமும் முறையான செயல், தாறுமாறாக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகையினால் இப்பொழுது தேவன் ஏற்கனவே தம்மை தானே தேவன் என்று வெளிப்படுத்திவிட்டார். அவர் ஏற்கனவே தம்மை தானே ஒரு ரட்சகர் என்று வெளிப்படுத்தியுள்ளார். மனிதன் தவறி போனால் அவர் அவரை ரட்சித்தார். அவர் ஏற்கனவே தம்மை ஒரு சுகமளிப்பவராக வெளிப்படுத்தியுள்ளார். அவர் என்னவாக இருக்கிறார் ஜனங்கள் எப்படி கூறினாலும் அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. எப்படி இருந்தாலும் அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் ஒரு சுகமளிப்பவராக இருக்கிறார், அவர் ஒரு ரட்சகராக இருக்கிறார், அவர் தேவனாயிருக்கிறார், அவர் நித்தியமானவராயிருக்கிறார். அவரை நேசிக்கவும் அவரை ஆராதிக்கவும் தக்கதான சிருஷ்டிகளை உண்டு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தை அவர் ஆதியிலே உடையவராயிருந்தார். அவர் சிருஷ்டிகளை உண்டு பண்ணினார், ஆனால் சிருஷ்டிகள் விழுந்து போயினர். தேவன் அவருடைய எல்லையற்ற தன்மையினால் காலங்களின் ஊடாக கீழோக்கி பார்த்து ரட்சிப்படைய போகின்ற ஒவ்வொரு மனிதனையும் கண்டார். அவர் தம்முடைய முன்னறிவினால் அந்த ஒவ்வொருவரையும் கண்டார். அவருடைய முன்னறிவினால் யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று அறியக்கூடியவராக இருந்தபடியினால் அவரால் முன்குறிக்க முடிந்தது. அவ்வளவு மோசமான வார்த்தை இல்லை அல்லவா? அவரால் முன்குறிக்கப்பட்டிருந்த காரணம் என்னவென்றால், யார் ரட்சிப்படைய போகிறார்கள், யார் ரட்சிப்படைய போவதில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகையினால் அந்த ரட்சிப்படைய போகிறவர்களை பிடிக்கும்படியாக அவர்களுடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை அவர் செய்ய வேண்டியவராயிருந்தார். ஓ, நம்மால் முடிந்தால் நாம் அதை பார்ப்போம். கீழாக ஒரு சில வசனங்கள் தான். நித்திய ஜீவனுக்கென்று அவர் நம்மை முன்குறித்தார். அவர்கள் எல்லா காரியங்களையும் ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள் என்பதை அறிந்தவராய் அவர் முன்குறித்தார். உலகத்தின் பிள்ளைகளுக்கு அது எவ்வளவு புரிந்து கொள்ளக்கூடாது ஒரு காரியமாய் காணப்பட்டாலும் அவருடைய பிள்ளைகளுக்கோ அது ஒரு பெரிய காரியமாய் இருக்கும். என்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தார்கள். அவர் அவர்களை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு பாவ நிவாரணமாய் ரத்த நிவாரணமாய் இருக்கும்படியாக தேவன் இயேசுவை அனுப்பினார். ஒரு கிருபாதார பலியை அல்லது ஒரு ஏற்றுக்கொள்ளுதலை அல்லது ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்படியாக இயேசுவை அனுப்பினார். தொடர்ந்து சுத்திகரித்துக் கொண்டிருக்கும் ஒரு செய்முறையாக இருக்கிறது. ஏதோ ஒருமுறை ஒரு எழுப்புதல் வரக்கு மட்டுமல்ல, ஆனால் என்றென்றைக்குமாய் ஜீவித்து அறிந்து பேசிக்கொண்டு ஒரு கிறிஸ்தவனை இரவு பகலாக சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறது. அங்கே சிலுவையின் மேல் ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணுகின்ற இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அங்கே இருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை இரவு பகலாக தொடர்ந்து சுத்திகரிக்கின்றது. நாம் பத்திரமாக உள்ளே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்விதமாய் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக பாதுகாவலாய் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆத்தின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். நீ ஒருபோதும் அவனுக்கு நியாய தீர்ப்பில்லை. ஒரு கிறிஸ்தவன் நியாய தீர்ப்புக்கு உட்படுவதே இல்லை. கிறிஸ்து அவனுக்காக நியாய தீர்ப்புக்குள்ளானார். என் வழக்கறிஞர் என்னுடைய ஸ்தானத்தில் நின்றார். நான் ஒன்றுமே அறியாதவன் என்று அவர் என் வழக்கை வாதாடினார். நான் தகுதியற்றவன் என்றும் நான் ஒன்றும் அறியாதவன் என்றும் அவர் பிதாவிடத்தில் கூறினார். ஆனால் அவர் என்னை நேசித்து என்னுடைய ஸ்தானத்தை அவரிடத்துக் கொண்டு என்னுடைய வழக்கை வாதாடி இதோ இன்றைக்கு நான் சியாதீனனாயிருக்கிறேன். நம்முடைய பாவங்களுக்காக செலுத்தப்படும்படியாக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். நான் சென்ற புதன்கிழமை இரவு கூறினது நினைவில் வையுங்கள். கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறார்கள், ஆனால் ஒரு பாவி பாவம் செய்கிறதில்லை, முடியாது. ஒரு பாவி பாவம் செய்வதில்லை, ஏனென்றால் அவன் ஒரு பாவியாயிருக்கிறார். அவன் துவக்கத்திலிருந்தே ஒரு பாவியாக இருக்கிறார், அவ்வளவுதான். இங்கே இந்த புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய பின்பக்கம் முழுவதும் கருப்பா இருக்கிறது. அதில் எவ்வளவு பகுதி கருப்பா இருக்கிறது? அது முழுவதுமாய் கருப்பா இருக்கிறது. அதில் கொஞ்சம் கூட வெள்ளை நிறமே கிடையாது, அது கருப்பா இருக்கிறது. இங்கே கொஞ்சம் பகுதி வெள்ளையா இருக்கிறது என்று நீங்கள் கூறலாம். இல்லை, அப்படியா இல்லை, முழுவதுமே கருப்பா இருக்கிறது. அது எல்லாம் கருப்பா இருக்கிறது. அந்த வண்ணமாகத்தான் இருக்கிறான் ஒரு பாவியும். குற்றவாளியாயிருக்கிறான். ஒரு கால் அவன் விபச்சாரம் செய்வானால் அதை குறித்து என்ன? அவன் யாரோ பெண்ணை கற்பழித்தால் அதை குறித்து என்ன? அவன் சூதாடினால் அதை குறித்து என்ன? அவன் யாரையாவது சுட்டுக் கொன்றால் அதை குறித்து என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அது நம் ஒவ்வொருடைய வேலை அல்ல, அது நம்முடைய வேலை ஒன்றும் இல்லை. அதை குறித்து கவனித்துக் கொள்ள அங்கே நமக்கு நாட்டின் சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. சட்டக்காரர்கள் அல்ல, ஆனால் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாயிருக்கிறோம். அவன் செய்த காரியத்திற்காக நாம் அவனை குற்றம் பிடிக்கிறதில்லை. விபச்சாரம் செய்ததற்காக நாம் அவனை குற்றம் பிடிக்கிறதில்லை. அவன் ஒரு பாவியாயிருக்கின்ற காரணத்தால் தான் அவனை நாம் குற்றம் பிடிக்கிறோம். அவன் ஒரு கிறிஸ்தவனாயிருப்பானால் அவன் அதை செய்ய மாட்டான், அதெல்லாம் சரிதான். அவன் மாறி போவானால் அவன் அதை செய்ய மாட்டான். ஆனால் அவன் ஒரு பாவியாய் இருக்கின்ற காரணமே அவனை அதை செய்ய வைக்கிறது. கிரியைகளினால் அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆமையா, நான் லீகலிஸ்ட் சகோதரர்களை குற்றப்படுத்த மாட்டேன். அவர்கள் என்னுடைய சகோதரர்கள். மற்ற யாவரும் அங்கிருப்பது போல் அவர்களும் அங்கே இருப்பார்கள். ஏனென்றால் தேவன் அவருடைய சபையானது அங்கே இருக்கும்படியாக முன்குறித்திருக்கிறார். ஆனால் காரியம் என்னவென்றால், அவர்கள் ஜனங்களை அவ்வளவாய் குழப்பி அவர்களுக்கு என்னவென்றே தெரியாதவர்களாய் இருக்கிறார்கள். சரி, இன்றைக்கு ஒரு காரியப்படி இருக்கலாம். அவர்கள் அதை அறியும்படியாக செய்யுங்கள். உலகத்தின் காரியங்களின் வாஞ்சை அவர்களில் இருக்கும் மட்டும் அவர்கள் துவக்கத்தில் அங்கில்லை என்பதை தான் காட்டுகிறது. என் மனைவியை விவாகரத்து செய்து விடுவார் என்ற காரணத்திற்காக நான் என் மனைவிக்கு உண்மையாய் ஜீவிப்பதில்லை. நான் என் மனைவிக்கு உண்மையாய் ஜீவிக்கிறேன் என்றால் நான் அவளை நேசிக்கிறேன். நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் என்று சட்ட ரீதியாக எடுத்துக்கொண்ட ஸ்தானமானது இருக்கிறது. முதலாவதாக அது அங்கே இருப்பதற்கு முன்பாக அங்கே ஒரு அன்பு உண்டாயிருக்க வேண்டும். நான் அவளை நேசிக்கிறேன். நான் தவறு செய்தால் அவள் என்னை மன்னித்து விடுவாள் என்ற நம்பிக்கை எனக்குள் இருந்த போதிலும் நான் அதை செய்ய மாட்டேன், ஏனெனில் நான் அவளை நேசிக்கிறேன். கிறிஸ்துவோடு காரியம் அந்த வண்ணமாகவே இருக்கிறது. எனக்கு 50 வயது ஆகிறது. நான் ஒரு கால் ஒரு 90 அல்லது 100 வயது காலம் ஜீவித்து எனக்கு பிரசங்கம் இன்னும் ஒரு 50 வருடங்கள் கிடைத்தும் ஒரு முறை கூட பிரசங்கியாமல் இருந்தாலும் அங்கே போய் ஆற்றங்களில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும் எப்படி ஆயினும் நான் ரட்சிக்கப்பட்டேன். தேவன் என்னை அவருடைய கிருபையினால் ரட்சித்தார். அதற்கு தகுதியாக இருப்பதற்கு என்னால் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. இதற்கு முன்பு எதையும் செய்ததும் இல்லை. இனி ஒரு போதும் செய்யவும் முடியாது. நான் பிரசங்கிக்கிறேன், ஏனென்றால் நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவருடைய ஜனங்களை நேசிக்கிறேன். அந்த காரணத்தினால் தான் நான் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் நான் அவர்களை நேசித்து அவர்களை தேடி போகிறேன். அவர்கள் எந்த விதமான நிலையில் இருந்தாலும் நான் அவர்களை தேடி போகிறேன். எப்படி அவர்களை பிடித்து அவர்களை தேவனிடமாய் இழுக்கிறேன். மற்ற ஊழியர்கள் என் கருத்துக்கு ஆமோதிக்கவில்லை என்றாலும், மற்றவர்கள் ஆமோதிக்கவில்லை என்றாலும், தாவரங்கள் ஆமோதிக்கவில்லை என்றாலும், அது என்னை நிறுத்தி போடாது. அங்கு ஏதோ காரியம் இருக்கிறது, அது அவரை தடுத்து நிறுத்தவில்லை. அவர் நேராக அவிசுவாசத்தின் மத்தியில் வந்தார், அது அவரை நிறுத்தவில்லை. அவர் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். அதைதான் நாம் செய்கிறோம். வெளியே போய் அவர்களை அடைந்து எவ்விதத்தினாலும் அவர்களை சந்திக்கிறோம். எப்படியாயிருந்தாலும் அவர்களை தேடி சென்று உங்களுடைய முழு பலத்துடன் அவர்களை பற்றி பிடிக்கிறீர்கள். அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாது. அவர்களை ரட்சிக்கிறோம். அன்பின் காரணமாகத்தான் அதை செய்கிறீர்கள். நான் அதை சீராக வேண்டும் என்ற கட்டாயத்திற்காக அல்ல, ஆனால் நான் நேசிக்கும் காரணத்தினால், நீங்கள் நேசிக்கும் காரணத்தினால் அதை செய்கிறீர்கள். நான் அந்த ஸ்திரீயிடம் சென்று அவளுடன் சரி செய்து கொள்ள வேண்டும், ஆனால் நான் இப்பொழுதே உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சபைக்கு போகின்ற காரணத்தினால் நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று யூகிக்கிறேன் என்று கூறலாம். அப்படி அல்ல, முதலாவது சரி செய்து கொள்ளப்பட வேண்டியவன் நீதான். புரிகின்றதா? பாருங்கள், தேவனுடைய அன்பு உங்கள் இதயத்தில் இல்லாதிருக்குமானால், ஏதோ காரியம் அல்லது வேறு ஏதோ ஒன்று நீங்கள் தவறு என்று உங்களை அறியும்படியாக செய்யும். அப்படி இருக்குமானால், முதலாவதாக நீங்கள் போய் தேவனோடு சரி செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் அயலுடன் உங்களால் சரி செய்து கொள்ள முடியும். அதே காரியத்தை தான் போதித்தார். அவர் சொன்னார், நீங்கள் தேவனுடைய சன்னிதி முன் வரும்போது உங்கள் அயலான் அல்லது உங்கள் சகோதரனுக்கு விரோதமாக எதையாகிலும் கொண்டிருந்தால் முதலில் போய் அவருடன் ஒப்புரவாகுங்கள் என்று. இப்பொழுது வர இருக்கின்ற காலங்களில் புதன்கிழமை இரவு நாம் வெளிப்படுதல்களை குறித்து பார்த்தோம். அதை நாம் இன்றிரவு தேவ புத்திரர்கள் வெளிப்படுதல் என்பதில் பார்த்தோம். இப்பொழுது தேவன் எங்கே காத்திருக்கின்றார்? பின்னர் கடைசி காலத்தில் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கப் போகிறோம். தேவ தூதர்கள் விழுந்து போகவில்லை. நாம் அனுபவிக்கிறது போன்ற ஆசீர்வாதங்களை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் விழுந்து போகவில்லை. ஆனால் பாவியாகிய நான் இனத்திலிருந்து வந்தேன் என்றும், நான் செதுக்கி எடுக்கப்பட்ட பாறை எங்கே என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் எதிலிருந்து செதுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அதை இப்பொழுது நாம் கண்டுபிடிக்கப்படுகிறோம். அதற்கு பின்னர் நம்மால் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். ஓ, அது என்ன ஒரு நாளாயிருக்கும். அதற்கு பின்னர் புத்திர சுவிகாரம், தானத்தில் பொருத்துதல். இப்பொழுது ஒரு பின்னின் மேல் உள்ள தேவனுடைய தயவு என்ன, இதை உங்களுக்கு விளக்க கூடுமானால், அப்படியானால் நாம் நேராக ஐந்தாம் வசனத்திலிருந்து துவங்குவோம். நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். நம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய சுத்தத்தின்படி செய்வதே, அதாவது புத்திர சுவிகாரம் ஆக்கிக் கொள்ளுதல், ஸ்தானத்தில் பொருத்துதல், இவைகளே தேவனுக்கு பிரியமாயுள்ளது. இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவருடைய சபையை ஸ்தானத்தில் பொருத்துகிறார். முதலாவதாக அவருடைய சபையை அழைத்தார்.
Presbyterian, Lutheran,
Baptist போன்றவர்களை அழைத்தார். அதற்கு பின்னர் அவர் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார். என்னை கோஷ்ட ஜனங்கள் ஆகிய நீங்கள் இதை உங்கள் இதயங்களிலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்பது ஒரு கூட்ட ஜனம் அல்ல, என்பது ஒரு அனுபவமாயிருக்கிறது. அது ஒரு பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. அது ஒரு கட்டப்பட்ட ஸ்தாபனம் அல்ல. பரிசுத்த ஆவியை உங்களால் ஸ்தாபனமாக்க முடியாது. அவர் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டார். இப்பொழுது நமக்கு ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது, அது பெந்தேகோஸ்து என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அங்கிருந்து வெளியேறிவிட்டு நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கீர்களோ அங்கேயே நீங்கள் இருக்கும்படியாய் அப்படியே விட்டுவிட்டார். நீங்களோ அதில் போய்கொண்டே இருக்கிறீர்கள். பெந்தேகோஸ்து என்பது ஒரு கட்டப்பட்ட ஸ்தாபனம் அல்ல, பெந்தேகோஸ்து என்பது ஒரு அனுபவமாயிருக்கிறது. பின்னர் தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக அவருடைய பிள்ளைகளுக்கு புது பிறப்பை கொடுத்தார். நசரேயர்கள், யாத்ரீக பரிசுத்தர்கள் அவர்கள் மூலமாக அவர்கள் தங்களை சுத்தமாக்கிக் கொண்ட பொழுது அதன் அருகாமையில் வந்தனர். அதற்கும் பின்னரே அவர்கள் பெந்தேகோஸ்தின் அனுபவத்திற்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கும் மரங்கள் திருப்ப அளிக்கப்படுதலுக்கும் வந்தார்கள். அவர்கள் பல பல பாஷைகளை பேசவும் அவைகளை வியாக்கியானிக்கவும் தொடங்கினர். சுகமாக்கவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யவும் வரங்களை கொடுத்தார். அதிசயங்கள் அவர்களை தொடர ஆரம்பித்தது. இப்பொழுதுதான் அவர்கள் பிள்ளைகளாயிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பொருத்தமான ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பிறப்பின் மூலமாக பிள்ளைகளாயானார்கள்.
and the new birth and the conversion
is
spiritual. You're not even
convinced. மனமாற்றமே நீங்கள் அடையவில்லை என்பதாகும். வேத வாக்கியங்கள் அதைதான் கூறுகிறது. இயேசு மாணவர் பேதுருவிடம் கூறினார், யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள், உங்கள் வேத வாக்கியங்களை வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடியினால் பேதுரு நீதிமான் ஆக்கப்பட்டு பின்னர் அவரை பின்பற்றுகிற ஒருவனாகவும் ஒரு அப்போஸ்தலனாகவும் ஆனான். இயேசு மாணவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை பேதுருவிடம் கொடுத்தார். யோவான் 17:17 அவர்களை அவர் பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வல்லமையை கொடுத்து பிசாசுகளை துரத்தவும் மற்ற காரியங்களை செய்யவும் அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பிதாவே, உம்முடைய வசனமே சத்தியம். அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இதுவரை கேட்டிருக்கும் மிக இனிமையான வார்த்தைகளில் இது ஒன்றாகும். யாரே, அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஒரு வீட்டை தனக்கு உண்டாக்கிக் கொள்ள அவருக்கு உரிமை இருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு மனிதனாய் இருந்தார். ஏன் தனக்கு ஒரு மனைவியை கொள்ளவும் அவருக்கு உரிமை இருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு மனிதனாய் இருந்தார். இந்த எல்லா காரியங்களுக்கும் அவருக்கு ஒரு உரிமை இருந்தது. ஆனால் அவர் கூறினார், பிதாவே, இவர்கள் நிமித்தமாய் நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன், நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று. நேற்று தினம் நான் ஒரு சிறு பிரசங்கியாருடன் பேசினேன். நெடுஞ்சாலையில் உள்ள அவருடைய சபையில் இன்னும் சில தினங்களுக்கு பிறகு நான் பிரசங்கிக்க போகிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், ஆம் சகோதரன் பிரண்ணம், ஆனால் என் சபையில் பெரும்பான்மையானவர்களுக்கு அதில் விசுவாசம் வைப்பது இல்லை என்றார். அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் லீகலிஸ்டுகள் என்று நான் சொன்னேன். அவர் ஆம் என்றார். சகோதரனும் அதை விசுவாசிப்பதில்லை. ஆனால் அவர்கள் நிமித்தமாக அவர் அதை கூறினார். ஓ, அவருடைய கழுத்தை அப்படியே கட்டி தழுவ வேண்டும் போல் இருந்தது. பாருங்கள், அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஓ, இயேசுவானவர் 12 மனிதர்களுக்கு பயிற்சி அளித்து வந்தார். அதாவது அந்த 12 மனிதர்கள் மூலமாய் உலகம் முழுவதற்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்படியாக பயிற்சி அளித்தார். அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று அவர் சொன்னார். உங்களுடைய அயலானதாகவாவது வேறு யாருக்காகவாவது உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் சுயாதீனத்தை மூடலாக கொண்டிராமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று பவுல் கூறுகிறார். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் எந்த விதமாக நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த விதமாக அவர்கள் அயலாரிடம் நடந்து கொண்டார்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய எதிராளியை சந்திக்க நேரிட்டால் நீ என்ன செய்வாய் என்று அறியாதபடியினால் அவன் நிமித்தம் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது குமாரனை அவனுடைய ஸ்தானத்தில் பொருத்துதல். ஒரு குமாரன் குடும்பத்துக்கு உள்ளே வந்த பிறகு முதலாவது காரியம் அவன் ஒரு குமாரனாக ஆகிறான். ஆனால் அதற்கு பின்னர் அவனை சுவிகார புத்திரனாக ஆக்கினதற்கு அவனுடைய நடத்தையே காரணம் என்று கண்டோம். அதாவது அவன் சரியான விதமாக நடந்து கொண்டானா இல்லை என்று அறிந்த பின்னரே சுவிகார புத்திரனாக ஆக்கப்பட்டான். என்பது ஒரு கட்டப்பட்ட ஸ்தாபனம் அல்ல என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பெற்றுள்ள எத்தனை பாப்டிஸ்ட்கள் இங்கே இருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை நாங்கள் காணட்டும். பார்த்தீர்களா, இங்கிருக்கின்ற மெத்தடிஸ்ட்களில் எத்தனை பேர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். எத்தனை நசரேயர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். பிரெஸ்பிடேரியன்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். பாருங்கள், லூதரன்கள், மற்ற ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள், பெந்தெகோஸ்தை சார்ந்தவர்கள், வேறு ஏதோ ஸ்தாபனத்தை சேர்ந்த அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். உங்கள் கரங்களை நாங்கள் காணட்டும். புரிகின்றதா? ஆக அப்படியானால் பெந்தெகோஸ்தை என்பது ஒரு வகுப்பார் அல்ல, ஸ்தாபனம் அல்ல, அது ஒரு அனுபவமாயிருக்கிறது. தேவன் உங்களை கிறிஸ்துவ சரீரத்திற்குள்ளாக கொண்டு சென்றார். அதற்காக அவர் என்ன செய்கிறார்? உங்களை நீங்கள் நிறுவனம் செய்த பிறகு உங்களுடைய நல் நடத்துகிறார். உங்களை தானே நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொண்ட பிறகு உலகம் என்ன கூறினாலும் அதை குறித்து பொருட்படுத்தாமல் பரிசுத்தாவிக்கு கீழ்படிந்த பின்னர் உங்களை கொண்டு செல்கின்றார். நான் இதை சற்று ஆணித்தரமாக கூறப்போகிறேன். பாருங்கள், நான் கடூரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. தயவு செய்து அந்த வண்ணமா எண்ண வேண்டாம். நான் நீசதனமாக இருப்பதாக எண்ண வேண்டாம். அந்த விதமாக இருக்க விரும்புகிறேன் என்று நினையாதீர்கள். தேவனால் அனுப்பப்பட்ட இந்த சத்தியத்தை நான் ஜனங்களை கூட்டி அவர்களுக்கு பிரசங்கித்தும் அவர்கள் அப்படியே திரும்பி முதுகை காட்டி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் காரியங்களை அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டு அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளோம் என்றும் கூறுகின்றார்கள். அதுதான் எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. அது என்னை ஏறக்குறைய அழித்து விடுகின்றது. பாருங்கள் என்ன சம்பவித்தது. அவர்கள் மீண்டும் அதே காரியத்துக்கு திரும்பி வருகிறார்கள்.
So this king could rule over them and make them act like
Israel பிள்ளைகளை போன்று அமலேக்கியர் அம்மோனியர் பெலிஸ்தியரை போன்று நடந்து கொள்ளும்படியாய். உங்களுக்கு தெரியுமா ஆண்களின் சட்டைகளை ஸ்லாக்குகளை அணிந்து கொள்வது தவறு என்று? உங்களுக்கு அது தெரியுமா? உங்கள் கூந்தல்களை வெட்டிக் கொள்வது தவறு என்று உங்களுக்கு தெரியுமா? புகைப்பிடிப்பதும் நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் விதத்தில் நடந்து கொண்டிருப்பதும் தவறு என்று திருவாளரே உங்களுக்கு தெரியுமா? உன்னுடைய வீட்டில் புருஷனாக நடந்து கொள்ளாமல் இருப்பது தவறு என்றும்? உன்னுடைய மனைவிக்கு கோபம் வந்து அவள் உன்னை உதைத்து கதவுக்கு வெளியே தள்ளிவிட்ட பின்பு, ஆம் தேனே உன் இருதயம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நான் அப்படியே திரும்பி உள்ளே வரட்டுமா என்று கேட்கிறதும் தவறு என்று உங்களுக்கு தெரியுமா? உன் குடும்பத்தை அடக்கியாள முடியாமல் இருக்கும் போது தேவனுடைய வீட்டின் காரியங்களை நீ எவ்வாறு கண்காணிக்க முடியும்? உனக்கு அது தெரியுமா? அது முற்றிலும் சரியே. உன்னுடைய கணவன் உனக்கு கணவன் மட்டுமல்ல, அவன் உன்னை ஆளுகை செய்வன் என்பது உனக்கு தெரியுமா? தேவன் அவிடமாய் கூறியிருக்கிறார். ஏனென்றால் புருஷனானவள் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள். ஸ்திரீகள் போதகர்களாகவும் பிரசங்கிமார்களாகவும் இருப்பது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராயுள்ளது என்று அறிந்தும் பிரசங்கிமார்கள் பெண்களை தொடர்ந்து போதகர்களாகவும் பிரசங்கிகளாகவும் நியமிக்கிறார்கள். பிதாகுமாரின் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்பதற்கு வேதாகமத்தில் ஆதாரமாக ஒரு சிறிய வசனம் கூட இல்லாமல் இருந்தும் நீங்கள் தொடர்ந்து அந்த விதமாக ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிதாகுமாரின் பரிசுத்தாவியின் நாமத்தினால் யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று தலைமை பேராயராவது அல்லது வேறு யாராவது எனக்கு வேதத்திலிருந்து வசனம் காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்றி வேறு ஏதாவது விதமாக ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதாக யாராவது வேதத்திலிருந்து எனக்கு வசனம் எடுத்து காண்பிக்கட்டும். ஆனால் யோவானுடைய ஞானஸ்தானமோ அவர் வருகிறார் என்று விசுவாசித்து கொடுத்த ஞானஸ்தானமாகும். ஆனால் அவர் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொண்டவுடன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் வர வேண்டியதாக இருந்தது. யாராவது ஒருவர் எனக்கு எடுத்து காட்டட்டும், நான் தேவ சபையினரை மற்ற பிரசங்கியார்களை பாப்டிஸ்ட்களை பிரஸ்பிட்டீரியன்களை இன்னும் மட்டும் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று, அவர்கள் அதை குறித்து பேச மாட்டார்கள். நான் அதற்கான வேறு வார்த்தைகளை காண விரும்புகிறேன். அப்படியானால் நான் ஒரு மூடபக்தி வைராக்கியம் உள்ளவன், பைத்தியக்காரனா, புத்தி சுயாதீனம் இல்லாதவனாக இருக்கிறேனா? காரணம் என்னவென்றால் நான் உண்மையை சத்தியத்தை கூற முயற்சிக்கிறதுனாலேயா? இது உண்மை சகோதரர்களே. ஒரு மனிதன் தன்னை தேவனுக்காக ஒப்புக் கொடுத்தானே, ஆனால் அவன் முழுவதுமாக அவருக்கு சொந்தமானவன். நீ வேறு பிரிக்கப்பட்டிருக்கின்றாய். நீ ஒரு வித்தியாசமான சிருஷ்டியாயிருக்கின்றாய். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆம், அநேக ஜனங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். உங்கள் இருதயத்திலே உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. ஆம், தேவன் நேசிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆம், அவர் அதை செய்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று. ஆனால் சகோதரனே, நீ மற்றவர்களை போன்றே இறந்து போனவனாய் காணப்பட போகின்றாய். ஏனென்றால் அவர்கள் அந்த நாளே அங்கு வந்து கட்டாரே, நான் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினேன், நான் உமது நாமத்தினாலே எல்லா காரியங்களையும் செய்தேனே, நான் சுகமளிக்கும் ஆராதனை நடத்தினேன், நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன், நான் பிசாசுகளை துரத்தினேன் என்றும் கூறுவார்கள். அதற்கு இயேசுவானவர், மாலைக்காலிலே இங்கிருந்து அப்பாலே போங்கள், உங்களை யார் என்று கூட எனக்கு தெரியாது, என் பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவனை மாத்திரமே நான் அறிவேன் என்று சொன்னார். ஏன் ஜனங்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை? இப்படி கூறுவது உறுத்தலா இருக்கிறது என்று நான் அறிவேன். உங்களை புண்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் கூறவில்லை, அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஆனால் சகோதரனை, எனக்கோ நாம் காலத்தின் கடைசியில் இருக்கிறோம் என்பது போல் தோன்றுகிறது. தேவனோ சிறிகார புத்திரர் ஆக்கிக் கொண்டு சபையிலே அவருடைய சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் அதன் ஸ்தானத்தில் பொறுத்திக் கொண்டிருக்கிறார். அங்கே அநேகரை அவர் அதில் பொறுத்தப் போவதில்லை என்பதை ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு கூறிவிடுகிறேன். ஓ, அங்கு திரளான பேர்கள் இருக்கப் போகிறார்கள் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் அவர்களை அதிலிருந்து இழுப்பதற்கும் அவருக்கு 6000 ஆண்டுகளானது. அனைவரை கேட்டும் உயிர் தேர்தல் சம்பவிக்கும், நாம் அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். மிகவும் சிறுபான்மையோர் புரிகின்றதா? எனவே உங்கள் ரட்சிப்பை நீங்கள் உடனே தேடுங்கள். உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து என்ன தவறாக ஆகிவிட்டது என்பதை கவனியுங்கள். புரிகின்றதா? என்ன காரியம் என்பதை கண்டறியுங்கள். அது மிகவும் கடினமானது என்று நான் அறிவேன். ஆனால் சகோதரனே, அதுதான் உண்மையானது. அது தேவனுடைய சத்தியம், ஸ்ரீகாரம். ஆகவே நாம் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கும் தீவட்டிகளாக இருக்க வேண்டும். நாம் இரவு பகலாக தொடர்ந்து போய்கொண்டிருக்க வேண்டும். நம்மை தடுத்து ஒன்றினால் நிறுத்த முடியாதவாறு போய்கொண்டிருக்க வேண்டும். நாம் அவ்வளவு இனிமையாகவும் அன்பாகவும் தயவாகவும் நம்முடைய ஜீவியத்தில் அவ்வளவாய் கிறிஸ்துவை போலவும் இருக்க வேண்டும். அப்படியானால் அது நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஆண்டு கொள்கிறதா இருக்கிறது. இயேசு கூறினார், நீதி புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று. சாலமோன் அழகான சித்திர தையலாடை கொண்டு பத்து வஸ்திரங்களை உடுத்தி இருந்தான். அவர் அதை குறித்து ஒன்றும் அங்கே பேசவில்லை. ஒரு நீதி புஷ்பம் தான் வளர வேண்டுமானால் அது இரவு பகலமாக உழைக்க வேண்டியதா இருந்தது. சிவவரிசையில் கடைசி நின்று கொண்டிருக்கிற நீ எதற்காக இங்கே முன்னாக வர வேண்டும் என்று விரும்புகிறாய்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் ஆவியை பற்றி என்ன? அதாவது அவிசுவாசியும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான்? அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்க மறுக்கிறவன் எங்கே நிற்பான்? இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? புரிகின்றதா? இது நம்முடைய சபை. இங்கே ஒரு கால் நான்கு அல்லது ஐந்து அந்நியர்கள் நம் மத்தியில் இருக்கலாம். ஆனால் இதுதான் சபை. நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இது உள்நாடாக்களில் பதிவாகிறது. உள்நாடாக்களை கேட்கின்ற ஜனங்களுக்கு நான் கூட விரும்புகிறது, நினைவிருக்கட்டும். இது என்னுடைய சபைக்கு. வெளியே உள்ள மற்ற ஜனங்கள் மத்தியில் அவர்களுடைய பால் போன்ற மிருதுவான கருத்துக்களில் அவர்கள் தங்கி இருக்கலாம் என்று கூறிவிட்டு ஒரு சான்றோனை போன்று இருக்க முயல்வேன். ஆனால் சத்தியத்தை ஆணிதரமாக கூற வேண்டிய நிலை ஏற்படும் போது நாம் அதை அப்படி ஜனங்கள் முன்வைப்போம். சுத்திரசுவீகாரம், ஸ்தானத்தில் பொறுப்புகள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு காண்பியுங்கள். வெளிப்படுதல்களின் மூலமாக தேவன் அவருடைய பிள்ளைகளை வேறு பிரித்து அழைக்கிறார். அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏதோ காரியம் சம்பவித்துள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள். அவருடைய குமாரனை ஸ்தானத்தில் பொருத்தி சரியாக அதே காரியங்களில் அவனை ஒழுங்கிற்குள் கொண்டு வருகிறார். அவன் இன்னும் அதிகாரத்தை வகிக்கிறான். அவனுடைய வார்த்தை ஒரு பிரதான தூதனுடைய வார்த்தைக்கு சமமாய் ஏன் இன்னும் மேலானதாய் இருக்கிறது. அந்த மகன் சிறிகாரமாக்கப்பட்டு அவனை ஒரு உயர்ந்த தளத்திலே பொருத்தி அங்கே உட்கார வைத்து அவனுடைய ஆடைகளை மாற்றினார்கள். அவனுடைய நிறத்தை மாற்றினார்கள். அந்த தகப்பன் ஒரு வைபவத்தை ஏற்படுத்தி, இவன் என்னுடைய குமாரன், இன்று முதல் அவன்தான் ஆளுவான், அவன்தான் அதிகாரி, என்னுடைய சுதந்திரம் யாவற்றின் மீதும் அவன் அதிகாரியாயிருக்கிறான், எனக்கு சொந்தமாயுள்ள யாவும் அவனுக்கு சொந்தமாயிற்று என்று அறிவிக்கிறார். அது சரியே. அப்படியானால் நாம் திரும்புவோமாய். அரே ஏலா ஏலா ஏலோயும் ஏலோயிமுக்கு போக முடியும் பாருங்கள். அதில் அவர் தண்ணில் தானே ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அதற்கு பின்னர் திருஷ்டிகளை படைத்து பூமியின் மேல் மனிதனுக்கு ஆளுகையை தந்த யெகோவாவின் ஊடாக திரும்பி வந்தார். நாம் இதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறோம். பூமியானது தவித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் அதை குறித்ததான வேத வார்த்தைகளை வாசிப்போம். சரியா? பிரியமானவருக்கும் நாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபை என்பது என்ன? அவர் ஒரு பிதாவா இல்லாத அந்த காலத்துக்கு முன்பாக அவருடைய கிருபை அன்பா இருந்து அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் சுவீகார புத்திரராகும்படி அவர் நம்மை முன்குறிக்கும்படியாக அவர் தம்மை தாமே ஒரு பிள்ளையாக ஆக்கிக் கொண்டார். புரிகின்றதா? பிரியமானவருக்குள் ஒரு நபர் நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் முன்குறித்திருக்கின்றார். அவர் நம்மை எப்படி முன்குறித்து ஏற்றுக்கொண்டார்? அவர் மூலமாய். நாம் எப்படி அவருக்குள்ளாக வர முடியும்? ஒரே ஆவியினாலே அவருக்குள் நாம் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம்.
கவனியுங்கள்,
இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு பாவ நிவாரணமானது எங்கேயாவது இல்லாமல் நீங்கள் எப்படி தேவனுடைய முன்குறித்தலை பற்றியும் முன் நியமித்தலை பற்றியும் பொருத்துதலை பற்றியும் பிரசங்கிக்க முடியும்? ஏன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு பிசையை செய்கிறீர்கள், ஒரு தவறு செய்கிறீர்கள். ஆனால் ஆணோ அல்லது பெண்ணோ நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருப்பீர்களாயின் ஒரு தவறை செய்த மாத்திரத்தில் அதற்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் என்பதை தேவன் அறிவார். ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் அல்லது வேறு யாரோ ஒருவருடைய பிரசனத்தில் நின்று கொண்டு நான் தவறு, ஆனால் இந்த காரியத்திற்காக தேவன் எனக்கு மன்னிப்பு தந்தார் என்று உங்களால் கூற முடியும். ஏனென்றால் அங்கே ரத்த நிவாரணம் இருக்கிறபடியினால் இங்கே பாவங்கள் என்று ஆங்கில வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை கவனியுங்கள். ஒரு பாவியானவன் ஒரு பாவியாக இருக்கிறான், அவன் பாவங்கள் செய்கிறதில்லை, ஆனால் சபைதான் பாவங்கள் செய்கிறது. அது தவறு செய்கிறது, அதற்கு தவறான எண்ணங்கள், தவறான அபிப்பிராயங்கள் தோன்றுகிறது. ஒரு சிறிய குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது தள்ளாடுகிறது போன்று தள்ளாடுகிறது. அவன் ஒரு சிறு பையனாய் இருப்பதனால் இன்னும் எப்படி சரியாக நடக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் நமக்கோ நம்மை கரம் நீட்டி பிடித்துக் கொள்ள நமக்கு ஒரு கரம் இருக்கின்றது. அது நம்மை பற்றி பிடித்து தள்ளாடுதலை சரிபடுத்தி நிறுத்தி மகனே இந்த வழியாய் அடியெடுத்து வை என்று கூறுகின்றது. நாம் தவறு செய்து விட்டோம் என்பதற்காக நம்மை தூக்கி பிடித்து அங்கே அடிக்க போவதில்லை. நாம் நடக்க பழகிக் கொள்வதனால் அவர் ஒன்றும் நம்மை மரணத்திற்கு ஏதுவாக அடிக்க போவதில்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளை நேசிப்பது போல் அவர் நம்மை நேசிக்கிறார். ஒரு குழந்தை நடக்க முயற்சிக்கும் போது அவன் தரையில் விழுவானால் ஒரு உண்மையான தகப்பன் ஒருபோதும் பிள்ளையை அடிக்க மாட்டான். ஒரு பலத்த கரத்தை நீட்டி அவனை எட்டி பிடித்து இரண்டு கரைகளையும் சேர்த்து பிடித்து இதுதான் வழி, நீ நடந்து போ மகனே, இந்த வழியாய் நட என்று கூறுவான். அந்த விதமாகத்தான் தேவன் தம்முடைய சபையோடு நடந்து கொள்ளுகிறார். கரத்தை கீழ்நோக்கி நீட்டி அவருடைய கரத்தில் அவனை பிடித்து அவனை தூக்கி நிறுத்தி மகனே இந்த விதமாய் நட என்று கூறுகிறான். இந்த விதமாய் கூறாதே, இந்த விதமாய் பேசாதே, இந்த விதமாய் பேசு, சபை என்ன கூறுகிறது, இது என்ன கூறுகிறது, அது என்ன கூறுகிறது என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீயோ இந்த விதமாய் கூறு என்பார். இந்த விதமாய் இப்படிதான் என்பார். என்னுடைய வார்த்தையை பிரசங்கிக்குமானால் நீ சரியாக அந்த வார்த்தையோடு இரு, அதனோடு கூட நட, அதனோடு கூட இரு. மற்றவர்கள் என்ன கூறினாலும் அக்கறை இல்லை, நீ அதனோடு கூட நில். இந்த விதமாய் நட, இந்த விதமாய்தான் உன் அடிகளை நீ எடுத்து வைக்க வேண்டும் என்பார். நம்முடைய பாவங்களுக்காக ஒரு பரிகாரம், நம்முடைய பாவங்களுக்காக அன்பு. அப்படி இல்லை என்றால் நமக்கு ஒரு தருணமே கிடைத்திருக்காது. எப்படியாய் நாம் அந்த வார்த்தையிலேதான் நங்குரமிடலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே அந்த கிருபையை எங்களிடம் பெருக பண்ணினார். பெருக பண்ணுதல் என்றால் என்ன? ஓ என்ன, அவர் எங்கே பெருக பண்ணினார்? அவைகளை பெரிய குவியல்களாக. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எல்லா ஞானத்தோடும் உலக பிரகாரமான ஞானம் அல்ல, இவ்வுலகத்தின் ஞானம் அவருக்கு பைத்தியமாய் காணப்படுகின்றது. அப்படியே தேவ ஞானம் உலகத்துக்கு பைத்தியமாய் காணப்படுகின்றது. இரவும் பகலையும் போன்று ஒன்று மற்றவருடன் இணங்குவதில்லை. ஆனால் சூரியன் உரியமாகி உயரே எழும்பி வர பகல் வேளையானது வரும்போது இரவானது ஓரிடத்திலிருந்து மற்றிடத்திற்கு மறைந்து ஓடுகிறது. சுவிசேஷத்தின் வழியானது உள்ளே வர துவங்கும் போது உலகத்தின் எல்லா காரியங்களும் மறைந்தும் குறைந்தும் போக துவங்குகிறது. அது என்ன செய்கிறது? அவர் சூரிய வெளிச்சத்தை அவருடைய பிள்ளைகளிலேயே பெருக பண்ணி அவர்கள் ஆவியில் நடக்கும்படியாக தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டு அவருடைய சகல கிருபையிலும் ஞானத்திலும் புத்தியிலும் புரிந்து கொள்ளுதலிலும் பகுத்தறிதலோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டவளா இருக்கும்படிக்கு. அது தவறு என்று நீங்கள் காண்பீர்களானால் அப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள். அது தவறாக இருக்குமானால் அதை அணுகுவதிலும் கூட கவனமாயிருங்கள். ஞானம் அதாவது அதை எவ்விதமாய் அணுக வேண்டும் என்பதை அறிய நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும். சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகி புறாக்களைப் போல கவனமற்றவர்களாகி இருங்கள். இயேசு அதைதான் சொன்னார். ஓ நண்பர்களே, இவை அனைத்தும் பொற்கட்டிகள். மாறி மாறி தினமும் இதிலேயே பேசிக் கொண்டிருக்கலாம். அவைகள் அற்புதமாக இருக்கிறது இல்லையா? ஞானம் புத்தி இவைகளை அவர் நம்மிடத்தில் பெருக பண்ணினார், அப்படியே ஊற்றி விட்டார். ஒரு கரண்டி அளவு மாத்திரம் அவர் கொடுக்கவில்லை, ஆனால் ஒரு நீண்ட பிடியுள்ள கல் கறி முதலானவைகளை நிறைக்க உபயோகிக்கும் ஒரு பெரிய கரண்டியினால் தொடர்ந்து நிறைத்துக் கொண்டே இருந்தார். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்தில் பெருக பண்ணினார். ஓ அதிசயமான கிருபை, அந்த சப்தமே எவ்வளவு இனிமையாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். நம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அவர் யாரிடத்தில் பேசுகிறார்? தாவரங்களிடத்திலா? என் சகோதரர்களே, தயவு செய்து உங்கள் சாதனத்தை இழிவாக பேசுகிறேன் என்று எண்ண வேண்டாம். அப்படி நான் பேசவில்லை. அந்தவிடமாய் ஸ்தாபனங்களை துவங்குவது தவறு என்பதையே நான் சுட்டிக்காட்ட முயல்கிறேன். இயேசு சொன்னார், போய் சுவிசேஷித்து பிரசங்கியுங்கள் என்று. ஆனால் நாமோ போய் ஸ்தாபனங்களை உண்டாக்குகிறோம். அக்காரணத்தினால் தான் நாம் அதை இன்னும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். நாம் மனித ஞானத்தை பின்பற்றி போய்க் கொண்டிருக்கிறோம். கேள்வினால் மட்டும் உயிரோடு எழக்கூடுமானால், அண்மையில் நான் ஒரு மகத்தான சீர்திருத்தக்காரர்களுடைய கல்லறையில் நின்று கொண்டிருந்தேன். அவன் எவ்வளவு மகத்தான ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். அவன் மகத்தானவன் தான். அது ஜான் வெஸ்லியின் கல்லறை. ஜான் வெஸ்லியால் மட்டும் இன்றைக்கு கல்லறையில் இருந்து எழும்பி வெளியே வந்து இப்பொழுது அவருடைய சபை இருக்கின்றதான நிலைமையை மட்டும் காணக்கூடுமானால், அவருடைய பெயரை குறித்து அவர் வெட்கப்படுவார் என்று நான் எண்ணினேன். ஜான் வெஸ்லி ஒரு தெய்வ பக்தி உள்ள அனல் மூட்டும் பிரசங்கியா, அப்படித்தான் அவர் அழைக்கப்பட்டார். ஜான் வெஸ்லி ஒரு பரிசுத்தமான மனிதன், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர். ஒவ்வொரு அடியும் தேவனையே அவர் பின்பற்றி நடந்தார். ஆனால் ஜான் வெஸ்லி மறுத்து போனார். அவர்கள் சொன்னார்கள், ஜானுக்காக நாம் ஒரு சபையை ஏற்படுத்துவோம். ஆகவே நாம் ஒரு சபையை ஏற்படுத்தி அதை நாம் மெத்தடிஸ்ட் சபை என்று அழைப்போம். ஏனென்றால் அவர் பிரசங்கித்த பரிசுத்தமாக இருந்த உபதேசம் கிருபையின் இரண்டாம் படியாய் உள்ளது. பின்னர் அவர்கள் ஒரு சபையை உண்டாக்கினர். இன்றைக்கு அவருடைய சபையின் ஆட்கள் ஜான் வெஸ்லி உறுதியாக நின்ற யாவற்றையும் மறுக்கிறார்கள். ஜான் வெஸ்லி தெய்வீக சுகமளித்தலை குறித்து பிரசங்கித்தார். ஜான் வெஸ்லி பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் விசுவாசம் உள்ளவர். ஜான் வெஸ்லி வரங்கள் திரும்பி அழிக்கப்படுதலை விசுவாசிப்பவர். ஜான் வெஸ்லி மார்ட்டின் லூத்தர் போன்ற இந்து மகத்தான மனிதர்களில் அநேகர் அந்நிய பாஷைகளில் பேசினர், வியாக்கியானித்தனர். ஆனால் இன்றைக்கோ ஒரு லூத்தரன் சபையிலோ அல்லது மெத்தடிஸ்ட் சபையிலோ நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவீர்களேயானால் உங்களை உதைத்து சபையிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார்கள். காரியம் என்ன? தேவனுடைய புத்திரர்களை அவர்களுடைய ஸ்தானத்தில் பொருத்த வேண்டிய இந்த தருணத்தில் காரியம் என்ன? அவர்கள் வேறு ஏதோ ஒன்றை சுவீகாரம் எடுத்துக் கொண்டனர் என்றால், தேவனுடைய ரகசியத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அவர்கள் அதை ஒரு வேத கலாசாலையின் மூலமாக ஒருபோதும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். இங்கே நான் வேறொரு வேத வாக்கியத்தை வாசிக்க விரும்புகிறேன். பரவாயில்லையா? இப்பொழுது நாம் வேதத்தை திருப்புவோம். நான் இங்கு ஏதோ எழுதி வைத்திருக்கிறேன். இந்த செய்தியின் உபதேசனாகிய பவுல் எப்படி கூறுகிறார் என்று நாம் பார்ப்போம். ஒரு நிமிடம் நாம் அப்போஸ்தலர் 9:5 பார்ப்போம்.
Whatever happened. Now in Acts 9, we start reading like this. It's a Sunday school class, so why not read it?
நான் நேரத்தை கடந்து போகும் போது எனக்கு தெரியப்படுத்துங்கள். சாவல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி, ஓ அந்த கொக்கி மூக்குள்ள மூர்க்க சுவாபம் உள்ள அந்த நீச
யூதன்,
கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியிடத்திற்கு போய்
தமஸ்குள்ள
ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். நான் போய் அவர்களை பார்க்கிறேன். என்னால் மட்டும் அவர்களை கண்டுபிடிக்க முடிந்தால் நான் அவர்களுக்கு என்ன செய்வேன் தெரியுமா? பாருங்கள், என்னால் மட்டும் அவர்களை கண்டுபிடிக்க கூடுமானால்.
But he was predestinated.
ஆனால் அவனோ முன்குறிக்கப்பட்டவனாய் இருந்தான். அதோ அந்த கோடியிலே கள்ளச்சாராயம் வைத்துக் கொண்டிருக்கிறானே, அவன் நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறிக்கப்படவில்லை என்று நீ எப்படி அறிவாய்? அங்கே வீதி நடந்து தெரியும் அந்த விளைவாது. அவளிடம் நீ பேசக்கூட மாட்டாயே, அவள் முன்குறிக்கப்படவில்லை என்று நீ எப்படி அறிவாய்? அவளிடம் ஒரு சிறிய கை குலுக்கி சபைக்கு வாய் என்று அழைத்தால் அது அவளை மகிமையில் தேவனுடைய பரிசுத்த வார்த்தையாக ஆகும் வாய்ப்பினை கொடுக்காது என்பதனை நீ எப்படி அறிவாய்? அவள் முன்குறிக்கப்படவில்லை, அழைக்கப்படவில்லை என்று நீ எப்படி அறிவாய்? அதுதான் நமக்கு தெரியாது, ஆனால் அது நம்முடைய கடமையாயிருக்கிறது. ஒரு மீன் பிடிப்பவன் ஒரு வலையை கடலின் மேல் போட்டு இழுக்கும் போது அவன் தவளைகளையும் மீன்களையும் நீர்பள்ளிகளையும் நீர் சிலந்திகளையும் மற்ற எல்லாவற்றையும் சேர்த்து இழுக்குமா போல் உள்ளது. ஆனால் அவைகளில் சில மீன்களாக இருந்தது. அவனுக்கு அது தெரியாது. அவன் வெறுமன வலையை தான் போட்டான். நாமும் அதைதான் செய்கிறோம். அவளை கவனியுங்கள். இந்த மார்க்கத்தாராகிய புரிசரியாகிலும் சிறிகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எரிசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சகோதரனே, உண்மையாகவே அவன் முரடன். அவன் பிரயாணம் போய் தமஸ்குவுக்கு சமர்ப்பித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அங்கே வழியிலே ஒரு குருவானவர் டாக்டர் எஃப் எஃப் ஜோன்ஸ் என்பவர் வந்து அவனிடம், உனக்கு ஒரு வேதாகம பள்ளி அனுபவம் இப்பொழுது அவசியமாக இருக்கிறது, தேவனால் உன்னை உபயோகப்படுத்த முடியும் என்றார். அந்த விதமாக படிப்பதற்கு அது ஒரு பயங்கரமாக தோற்றமளிக்கும் வேத வாக்கியமாக இருக்கும் அல்லவா? அப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கிறது. நான் ஏதோ வேடிக்கையாக இதை கூறவில்லை. இன்று நாம் அதிலிருந்து பெற்றுக் கொள்வதும் அப்படியாக தான் நடந்து கொண்டும் இருக்கிறது. உனக்கு தெரியுமா, உன் தாயார் ஒரு நல்ல ஸ்திரீ, நீ ஒரு நல்ல பிரசங்கியாக ஆகலாம் என நான் நம்புகிறேன் என்றெல்லாம் கூறுகின்றனர். என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியிலே ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இயற்கைக்கு மேம்பட்டது துவங்குகிறது. வானத்திலிருந்து ஒரு ஒளி சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவருடனே கூட பிரயாணம் பண்ணின மனிதர்கள் அவருடன் சென்று அங்கே ஒரு மனிதனை கண்டனர். அந்நேரத்தில் அந்த மனிதனாகிய அனனியா ஒரு தரிசனத்தை கண்டான். எல்லாம் இயற்கைக்கு மேம்பட்டதாக இருக்கிறது. பழைய சவுல், அந்த பழைய நீசனானவன், இந்த அனனியா தன்னுடைய வீட்டில் ஒரு தரிசனத்தை கண்டான். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் தன்னுடைய வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் ஒரு தரிசனத்தை கண்டான். தேவன் அவளோடு பேசி சவாலை போன்று அவ்வளவாய் பார்வையற்றவனாய் ஒரு மனிதன் வீதி வழியே வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பெயர் சவுல். அவன் தச்சுப்பட்டதைச் சேர்ந்த சவுல் என்று அழைக்கப்பட்டான். அதற்கு அனனியா, கர்த்தாவே, அவனை குறித்து மகத்தான காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னை அனுப்பாதேயும், நான் ஒரு சிறிய மனிதன், அவன் பின்னே என்னை அனுப்பாதேயும் என்றான். அதற்கு கர்த்தர், ஆனாலையோ அவன் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு தரிசனம் காண்பித்தேன். நான் அக்கினி ஸ்தம்பத்தில் தரிசனமானேன். அவனை அதிக குருடாக்கினேன். அவனை கொண்டு நான் எதையாவது செய்வதற்கு முன்பாக அவன் நொறுக்கப்பட்டு குருடாக்க வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், அவருடைய வேத சாஸ்திரம் அனைத்தையும் கிழித்தெறிய வேண்டியதாக இருந்தது. அங்கே இருக்கின்ற சபைகளின் ஒன்றில் அவன் ஒரு மகத்துவமானவனாயிருந்தான். அவன் எல்லாவித பட்டங்களையும் உடையவனாயிருந்தான். அவன் வேறு எது ஒன்றுக்கும் மெருகேற்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்றால், அவை எல்லாவற்றையும் அவனுக்குள்ளிருந்து வெளியேற்ற வேண்டியதாக இருந்தது என்று அவர் கூறினார். அதுதான் காரியம். அவனுக்குள் இன்னும் அதிகமாக திணிக்க வேண்டும் என்பதல்ல, ஆனால் உள்ளிருக்கின்றதை வெளியே எடுத்து போட வேண்டும். இன்றைக்கு குருவானவரிடமும் காரியம் அதே விதமாய்தான் இருக்கிறது. தேவன் பரிசுத்த ஆவியை அவர்களுக்குள் வைக்கும்படியாக அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற யாவற்றையும் வெளியே எடுக்க வேண்டியதாக இருக்கிறது, வெளியே கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு அனனியா, கர்த்தாவே, ஆனால் இந்த மனிதன் பயங்கரமானவன் ஆயிற்றே என்றான். அதற்கு கர்த்தர், ஆனால் இதோ அவன் ஜெபம் பண்ணுகிறான். இப்பொழுது நீ ஒரு குறிப்பிட்ட வீதிபடியாய் போ, அங்கே ஒரு நீரூற்றை காண்பாய். நீ அதை கடந்து இடது பக்கமாய் சென்றால் அங்கே ஒரு வெள்ளை வீடு இருக்கும். அங்கே மேலே போய் கதவை தட்டு. அவன் அங்கே முற்றத்தில் படுத்து கிடக்கிறான். அது மட்டும், அவர்கள் அவனை கொண்டு வந்தார்கள். அவன் மேல் உன் கைகளை வைத்து ஜெபித்து அவனை தமஸ்கு நதி மட்டுமாய் கொண்டு போய் அவனை இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடு. ஏனென்றால் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை நான் உனக்கு சொல்ல போகிறேன். என் நிமித்தமாக அவன் அதிகமாய் பாடுபட போகிறான், ஏனெனில் அவன் புறஜாதியாருக்கு என்னுடைய தூதனாய் இருக்கிறான் என்றார். ஆமேன். இப்பொழுது கர்த்தாவே, ஒரு நிமிஷம் போதும், நான் எந்த பள்ளியை அவனுக்கு ஆலோசனையாய் சொல்ல வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நாம் கலாத்தியரை வாசித்து கண்டறிவோம். சரியாக இப்பொழுது பார்த்துக் கொண்டதிலிருந்து அடுத்த அதிகாரம், கலாத்தியர் 1 அதிகாரத்தை எடுத்து 10 வசனம் முதல் ஆரம்பிப்போம். பவுல் எந்த பள்ளிக்கு போனான் என்று, எந்த வேதாகம கல்லூரிக்கு சென்றான் என்றும், யாருடைய கரங்கள் அவன் மேல் வைக்கப்பட்டது என்றும் கண்டறிவோம். ஓ, அவைகளெல்லாம் சம்பவித்தது. கலாத்தியர் 1 அதிகாரம், காலம் கடத்தாமல் இருக்க அவனுடைய சம்பாஷணையை மட்டும் 10 வசனத்தில் வாசிப்போம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போகிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்று மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஓ, என்ன என்ன என்ன! இதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கூறட்டுமா? கலாத்தியர் 1:8 வசனத்தை பாருங்கள். மறுபடியும் ஞானசாரம் இயேசுவின் நாமத்தில் பெற வேண்டும் என்று ஜனங்களுக்கு கூறியவன் பவுல்தான் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போஸ்தலர் 19 அவன் நிச்சயம் அப்படி செய்தான். சிறிது மேலாக 8 வசனம் முதல் நாம் பார்ப்போம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். புரிகிறதா? அவளே, இந்த சுவிசேஷத்தை நீ எங்கிருந்து பெற்றாய்? 9 வசனம். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அவன் ஒரு பிரதான தூதனாய் இருந்தாலும் சரி, அவன் ஒரு பேராயராய் இருந்தாலும் சரி, அவன் ஒரு பொதுவான மேற்பார்வையாளராய் இருந்தாலும் சரி, அவன் டாக்டர் இன்னார் இன்னாராய் இருந்தாலும் சரி, அவன் யாராய் இருந்தாலும் சரி, அவன் தண்ணீர் ஞானஸ்தானத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரசங்கியாதிருந்தால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பிரசங்கியாதிருந்தால், வரங்கள் திரும்பி அடுக்கப்படுதலை குறித்து பிரசங்கியாதிருந்தால், இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பிரசங்கியாதிருந்தால், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யாதிருந்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். அவன் இங்கே உள்ள வார்த்தைகள் எதையாவது எடுத்து அதை வேறொரு காலத்துக்கு உரியது என்று பிரசங்கித்தால், இதை எடுத்து அவன் வேதாகம பள்ளியில் கற்ற ஆதாரமற்ற கருத்தோடு பொருத்துவானேயானால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். நாம் தொடர்ந்து வாசித்து பவுலதை பெற்றுக் கொண்டான் என்பதை பார்ப்போம். எப்படி என்று பாருங்கள். இந்த காலையில் நான் உங்களுக்கு என்ன கூற முயற்சிக்கிறேன் என்று பாருங்கள். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதுகிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் எப்படி வேறதையாவது எதிர்பார்க்க முடியும்? வேறிடத்தில் அன்பு கூறும் ஒரு மனிதன், அதிலும் விசேஷமாக ஒரு பிரசங்கியார் மனிதரால் வெறுக்கப்படுவதை தவிர வேறு எதையாவது அவர் எப்படி எதிர்பார்க்க முடியும்? மனிதர்கள் உங்களை வெறுப்பார்கள். பேசி சொன்னார், வீட்டெஜமான் ஆகிய என்னையே அவர்கள், நானே வீட்டெஜமான், உங்கள் எல்லாரிலும் நான் மகத்தானவன், அதிகமான அற்புதங்களையும் பரிசுத்தாவியினால் அதிகமான காரியங்களையும் செய்யக்கூடியவன் நான் தான். அவர்கள் என்னையே பெயெல்செபூல் என்று அழைப்பார்களே, ஆனால் உங்களை அவர்கள் இன்னும் எவ்வளவு அதிகமாய் அழைப்பார்கள். ஆனாலும் அவர் என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் வாசமாயிருக்கும் பிதாவானவரே அந்த நேரத்தில் பேசுகிறவராயிருப்பார். நீங்களோ வார்த்தையோடு சரியாக நில்லுங்கள் என்றார். இந்த புத்தகம் முழுவதையும் அவர் எழுதி முடித்த பின்பு அவர், இந்த புத்தகத்திலிருந்து எவனாயினும் ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அல்லது ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும் அவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் என்று கூறினார். நாம் வார்த்தையோடு சரியாக நிற்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது அடுத்த வசனம், நான் அதை வேகமாக வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், அதாவது நான் உங்களை நியாயத்திற்கு கொண்டு வருகிறேன். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போது நான் மெத்தடிஸ்டும் அல்ல, பாப்டிஸ்டும் அல்ல, பிரஸ்பிடேரியனும் அல்ல, அல்லது பெந்தேகோஸ்தும் அல்ல, அல்லது அது மனுஷருடைய யோசனையின் படியையும் அல்ல. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை. நான் அதை ஒரு மனுஷனிடத்திலிருந்து கற்றதும் இல்லை. நான் அதை எந்த மனிதனிடம் இருந்தோம் பெறவே இல்லை. எந்த வேதாகம பள்ளியில் இருந்தோ, பாண்டித்யம் பெற்றிடத்தில் இருந்தோ, தெய்வீக தன்மை எடுத்திருந்தோ, எந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தோ நான் அதை பெறவில்லை. நான் அந்த விதமாய் அதை பெறவே இல்லை. நான் அந்த விதமாய் அதை போதிப்பதும் இல்லை. நான் அந்த விதமாய் அதை கண்டடையவும் இல்லை. அந்த விதமாய் அது என்னிடத்தில் வரவும் இல்லை. அப்படியானால் பவுலே, அது எந்த விதமாய் வந்தது? இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். கிறிஸ்து தம்மை தாமே எனக்கு வெளிப்படுத்தினார். அதாவது அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தின போது, அந்த திருத்தம்பம் அந்த நாளன்று என் மேல் பிரகாசித்த போது, நான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் இயேசு என்று. இப்பொழுது அவனுக்கு என்ன சம்பவித்தது என்று நான் காட்டுகிறேன். ஒரு மனிதனுக்கு அனுபவம் இருக்குமானால் அவன் கிரேக்க மொழியை கற்றுக்கொள்ள அவனுக்கு 10 காலமும், வேறதையோ கற்றுக்கொள்ள இன்னொரு 10 காலமும் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். அதற்குள் அவனுடைய காலம் கடந்து விடுகிறது. பார்த்தீர்களா? நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் ஒரு பெரிய டாக்டர் பட்டம் பெற்ற பையனாயிருந்தேன். எனக்கு அது இருந்தது. அந்த நாட்டிலே தலை சிறந்து விளங்கிய கமாலியல் என்று பெயர் கொண்ட ஆசிரியரிடம் போதனை பெற்றவன். கமாலியல் என்பவர் தலை சிறந்து விளங்கிய போதகர்களில் ஒருவர் என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமையா, யூத மார்க்கம் எல்லாவற்றையும் நான் அங்கே கற்றுக்கொண்டேன். அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் இன்னும் மற்ற எல்லா காரியங்களையும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், எல்லா கால ஜபங்களையும் எப்படி சொல்ல வேண்டும் என்பதையும், ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். புரிகின்றதா?
measure then I persecuted the church of
God.
How did I try to stop
அந்த பரிசுத்த உருளைகளை தடை செய்ய நான் எப்படியாய் முயற்சித்தேன் பாருங்கள் பாருங்கள் நான் யூத மார்க்கத்திலே தேறினவனாயிருந்தேன் நான் ஒரு மகத்தான மனிதன் வாலிப பையன் நான் உண்மையாகவே தேறினவனாயிருந்தேன் என்னால் அவர்களை அழித்துவிட முடியும் என்பதை நான் அவர்களுக்கு காண்பித்தேன் ஏனென்றால் நான் தேவானை கொன்றேன் இன்னும் பல செயல்களை செய்துள்ளேன் நான் எப்படி செய்தேன் என்பதை பாருங்கள் அப்படியாய் அவன் சொல்ல முடியாத அளவுக்கு சபையை துன்பப்படுத்தினார் என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அனைவரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனுமாயிருந்தேன் இப்போது நினைவிருக்கட்டும் பிதாக்களுடைய பாரம்பரியங்களுக்காக தேவனுடைய வார்த்தைக்காக வேறு வார்த்தைகளில் கூறினால் சபையின் பாரம்பரியங்களுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன் நான் முற்றிலுமாக ஒரு மெத்தடிஸ்டாக முற்றிலுமாக ஒரு பாப்டிஸ்டாக முற்றிலுமாக ஒரு பெந்தேகோஸ்தாக இருந்தேன் என்று யூகிக்கிறேன் ஓ அப்படியா இருக்கிறாயா நான் முற்றிலுமாக தேவனுடையவனாய் இருக்க விரும்புகிறேன் ஆம் அது சரியே புரிகின்றதா சரி என் பிதாக்களுடைய பாரம்பரியங்களுக்காக அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது ஓ பவுல் இங்கே வந்து விட்டாயா தம்முடைய குமாரனை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது அது எப்படி முடியும் எனக்குள் இருக்கும் பரிசுத்தாவியானவர் என் கர்ப்பத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்து அவரை வெளிப்படுத்துவது தேவனுக்கு பிரியமாயிருந்தது அவருடைய குமாரனை எனக்கு கொடுத்தார் அவரே பரிசுத்த ஆவியா எனக்குள் இருக்கிறார் தம்மை தாமே எனக்குள் வெளிப்படுத்தும்படியாக அவரை எனக்குள் கொடுத்தார் ஓ என்ன சிறிது நேரம் சத்தமிடம் என்று போல் தோன்றுகிறது கவனியுங்கள் சகோதரனே இதை கூற விரும்புகிறேன் தேவனுக்கு அது பிரியமாயிருந்தது ஓ ஹல்லேலூயா தேவனுக்கு அது பிரியமாயிருந்த போது ஒரு கொடிகார தகப்பனா ஒரு தாயா தேவனுமை ஆசீர்வதிப்பாராக தாயே உங்களுக்கு எதிராக நான் ஒன்றையும் கூறவில்லை ஆனால் பனி பாதரட்சிகளை குறித்து ஒரு முயல் அறிந்ததை காட்டிலும் அதிகமாக தாயார் தேவனை குறித்து அறிந்திருக்க மாட்டாள் அதே விதமாக வீதியிலே குடித்து வெறித்து படித்து கிடக்கும் தகப்பனும் அறிந்திருக்க மாட்டான் பள்ளிக்கு போகையில் அணிந்து கொள்ள கால்களுக்கு காலணிகளும் கூட இல்லாமல் தலைமயிர் வளர்ந்து கழுத்து மேல் தொங்கிக் கொண்டிருக்க இந்தியானாவில் இங்கே இருக்கின்ற ஒரு கென்டக்கியன் என்ற காரணத்திற்காக எல்லாருமாக என்னை வெறுத்தார்கள் ஓ அது எப்படியாய் ஒரு துர்நாற்றம் உள்ள காட்சியாயிருந்தது தேவனுக்கு பிரியமாயிருந்தது ஆமென் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்த தேவனுக்கு அது பிரியமாயிருந்தது அவருடைய குமாரனை எனக்குள்ளாக வெளிப்படுத்தி என்னை வார்த்தையில் உறுதியாய் நிற்கும் ஒரு ஊழியக்காரனாய் செய்து தரிசனங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எனக்கு காண்பிக்க அவருக்கு பிரியமாயிருந்தது ஓ என்ன அவர் எதை குறித்து பேசுகிறார் என்று பார்த்தீர்களா அதை செய்வது தேவனுக்கு பிரியமாயிருந்தது எவ்விதமாக கூர்ந்து கவனியுங்கள் இப்போதைய 16 வசனம் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது
Immediately I conferred not with
உடனே நான் சபையோடு யோசனை பண்ணாமலும் நான் எந்த பேராயத்திற்கும் சென்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை நான் எந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எந்த தாபனத்தோடும் அல்லது வேறு எதுவும் யோசனை பண்ணவில்லை அவர்களிடம் தொடர்பு கொள்ள என்னிடம் ஒரு காரியமும் இல்லை நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை நான் எரிசலே மட்டுமாய் சென்று அங்குள்ள எல்லா பரிசுத்த ஆசாரிகளிடத்திலோ பரிசுத்த பிதாக்களிடத்திலோ மற்ற யாரிடத்திலோ உங்களுக்கு தெரியுமா எனக்கு தரிசனம் கிடைத்தது அதை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசுவை நான் தரிசனத்தில் கண்டேன் என்று அவர்களிடம் போய் கூறவில்லை அப்படி கூறியிருந்தால் இங்கிருந்து நீ வெளியே போ பரிசுத்த உருளையே சரி உனக்கு என்ன சம்பவித்தது என்று அவர்கள் கூறியிருப்பார்கள் அப்படி செய்யவில்லை அவர்களுடைய எல்லா பட்டங்களையும் நான் துவக்கத்திலேயே பெற்றிருந்தேனே அவள் இங்கே கூறுகிறான் ஏழு வார்த்தைகளில் இருந்து என்னால் அதை காட்ட முடியும் அதாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் கற்றறிந்த எல்லாவற்றையும் மறந்து அவைகளை குப்பையாக எண்ண வேண்டி இருந்தது ஓ எனக்கு முன்னே அப்போ சிலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தாமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். மூன்று வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாட்கள் தங்கியிருந்தேன். நாம் இன்னும் தொடர்ந்து வாசிக்கையில் அவனும் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அவர்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டதே இல்லை என்று அறிந்ததே இல்லை என்றும் நாம் காணலாம். அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டதே கிடையாது. ஆனால் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்த போது அவர்கள் இருவரும் அதே சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களாயிருந்தனர். தேவனுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. ஆம், பேதுரு இங்கே நின்று அந்த பெந்தேகோஸ்து நாளன்று நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு சென்று ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானத்தான பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். பிலிப்பு கூறினான், ஓ இது என்ன மகிமையானது, நானும் கூட ஏதாவது செய்ய வேண்டும். சமாரியாவுக்கு போகும்படியாக எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அவன் அங்கே போய் வீதிகளில் சாட்சி கூற துவங்கினான். முதலாவது காரன் ஒரு பாத்தியஸ்தன் வந்தான். அவன் மேல் கைகளை வைத்து ஜெபித்தான். அவன் சுகமடைந்து தேவனுக்கு மகிமை என்று ஆர்ப்பரித்து குதிக்க தொடங்கினான். அதன் விளைவாக பெரிய கூட்டம் ஒன்று நடத்த வேண்டியதாயிற்று. அவன் உங்கள் யாவருக்கு பரிசுத்தாவி வேண்டியதாயிருக்கிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்றால் நீங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறினான். ஆகவே அவர்கள் ஒவ்வொருவரையும் அவன் கொண்டு போய் அவர்களை இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான். அவன் எதிரே வா, அவர்கள் மேலும் கரத்தை இப்பொழுது வை என்றான். அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள். கொர்நேலியுவின் வீட்டிலும் பேதுரு அதே முறையை கையாண்டான். பவுல் அதற்கு முன்பு பேதுருவை கண்டதும் இல்லை, அல்லது அவனை குறித்து ஒன்று கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் பவுல் மேலான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டான். அங்கே ஒரு பாப்டிஸ்ட் பிரசங்கியாரை கண்டான். அவன் ஒரு ரட்சிக்கப்பட்ட வழக்கறிஞன். அவன் பெயர் அப்பல்லோ. அவன் மிகவும் புத்தி கூர்மையும் சாமர்த்தியம் உள்ளவனாய் பழைய ஏற்பாட்டில் வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்திரப்படுத்தினான். ஆமையா, அவன் ஒரு புத்தி கூர்மை உள்ள மனிதன். அவர்கள் எல்லாரும் களி கூண்டு ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார்கள். நேரம் அந்தவிதமாய்த்தான் கூறுகிறது. அப்போ சிலர் 18-19 அதிகாரங்களை வாசித்து அது சரியா இல்லையா என்று பாருங்கள். அங்கே சந்தோஷம் உண்டாயிருந்தது. அவர்கள் அங்கே ஆவியிலே நடனமாடிக்கொண்டு சுற்றிலுமாய் ஓடிக்கொண்டிருந்தனர். உங்களுக்கு தெரியும், பவுல் அவர்களிடத்தில் நீங்கள் விசுவாசிகளாய் ஆன பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார்.
And to you Baptist brethren,
இதை ஜனங்களின் தொண்டைக்குள்ளாக திணிக்க முயற்சிக்கிற பாப்டிஸ்ட் சகோதரர்களே, உங்களுக்கு தான் நீங்கள் விசுவாசிகளானது முதல் அல்லது விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று மூல கிரேக்க மொழியில் கூறுகிறது என்று கூறுகிறீர்களே. கிரேக்க வேதாகமத்தை கொண்டு வந்து எனக்கு காட்டுங்கள் என்று உங்களுக்கு நான் சவாலிடுகிறேன். மூல கிரேக்க மொழி வேதாகமும் எனக்கு சொந்தமான ஒன்று என்னிடம் இருக்கிறது. இடத்தில் ஆராமிய வேதாகமும் எபிரேய வேதாகமும் கூட உண்டு. அவைகளோ ஒன்றும் நீங்கள் விசுவாசிகளான பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்றுதான் கூறுகிறது. நீங்கள் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், அதாவது தேவன் மீதில் உள்ள விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். ரத்தமானது உங்களை பாவத்திலிருந்து சுத்தமாக வைக்கிறது. ஏனென்றால் அது ஒரு பலியாக ஆகின்றது. ரத்தமுனை ரட்சிக்காரு, ரத்தமுனை சுத்தமாக வைத்துக் கொள்ளும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எப்படி கூறுகிறீர்கள்? தேவனுடைய முன்னறிவினால் நீங்கள் அழைக்கப்பட்டபடியினால் நீங்கள் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ரத்தமானது ஒரு பாவ நிவாரணத்தை உண்டாக்கி தொடர்ந்து உங்களை சுத்தமாக வைக்கிறது. பின்னர் நீங்கள் ஒரே ஆவியினாலே பரிசுத்த ஆவிக்குள்ளாக அபிஷேகத்தை பெற்று விசுவாசிகளுடைய ஐக்கியத்திற்குள்ளாகிறீர்கள். பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்திற்குள்ளாகிறீர்கள். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறீர்கள். சற்று பொறுங்கள், நான் ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறேன். கொஞ்சம் பொறுங்கள், இன்னும் சிறிது நேரத்தில் அதற்கு வந்துவிடலாம் நினைக்கிறேன். நேரம் ஆகிவிட்டால் என்னை ஞாபகப்படுத்தும்படி உங்களிடம் கூறினேன் அல்லவா? நான் எதேச்சியாக அதை பார்த்தேன். இன்னும் ஒரு சில வார்த்தைகள் தான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது. இந்த ரட்சிப்பு எவ்வளவு காலத்துக்கு நிலைக்கும்? இது எந்த விதமான ரட்சிப்பு? ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கா? நாம் ஒரு நிமிஷம் எபிரேயர் 9:11 திருப்புவோம். என்ன வேண்டிய அதை ஒரு நிமிஷம் பார்ப்போம். எபிரேயர் புத்தகத்துக்கு திருப்பி இந்த ரட்சிப்பானது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்று பார்ப்போம். அது எந்த விதமான ரட்சிப்பா இருக்கிறது என்று பார்ப்போம். இப்பொழுது நாம் எபிரேயர் 9:11 பார்ப்போம். கிறிஸ்துவானவர் வரப்போகின்ற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல. அதே போதகரான பவுல் தான் இதையும் கூறுகிறார்.
Neither by the blood of goats or calves,
இல்லாட்டுக்கடா இளங்காளை இவைகள் ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலேயே ஒரே தரம் பிரவேசித்து எத்தனை முறைகள் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து ஒரு வாரத்துக்கான ரட்சிப்பா அல்லது அடுத்த எழுப்புதல் வரைக்குமா எந்த விதமானது நித்திய மீட்பை உண்டு
பண்ணினார்.
நித்தியம் என்னும் வார்த்தையின் அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ளாக நான் விசுவாசித்த பிறகு பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவன் சொல்ல முடியாது. ஆகையினால் அங்கே மூன்று வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவிசுவாசிகள், பாவனை விசுவாசிகள், விசுவாசிகள். நித்திய ஜீவனுக்கு என்று விசுவாசித்தவர்கள் பிரகாரத்துக்கு உள்ளே நுழைந்து விட்டவர்களாக இருக்கிறார்கள். கடை ஆசிரிப்பு கூடாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் செய்த முதலாவது காரியம் என்ன? புறஜாதியார் பிரகாரத்துக்குள்ளாக பிரவேசித்து விட்டார்கள். அடுத்து இருப்பது வெண்கல பலிபீடமாகும். அங்கே அவர்கள் பலிபொருளை அந்த வெண்கல தண்ணீர் தொட்டியிலே கழுவுவார்கள். அடுத்ததான காரியமானது பலியை கொன்று அதன் ரத்தத்தை பலிபீடத்தின் மீது
தெளிப்பார்கள்.
பின்னர் வருஷத்துக்கு ஒருமுறை ஆரோன் அபிஷேகிக்கப்படுகிறான். எதை கொண்டு அபிஷேகிக்கப்படுகிறான்? சாரோனின் ரோஜாவின் தைலத்தினால், விலை உயர்ந்த எண்ணெய், அதனால் வாசனையாக்கப்பட்டது. அதை ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றி அது அப்படியே வழிந்து அவனுடைய அங்கியின் ஓரம் வரைக்கும் ஓடும். திரைக்கு பின்னாக வருடத்துக்கு ஒருமுறை இந்த மனிதன் எந்தவித ஆயத்தங்களுடன் உட்பிரவேசிக்க வேண்டியவனாக இருக்கிறான் என்பதை கவனியுங்கள். அவனுடைய கரத்தில் ஒரு சின்னத்தில் ரத்தத்தை சுமந்து கொண்டு கிருவாசனம் மட்டுமாய் போக வேண்டியவனாய் இருக்கிறான். ஒரு வருடம் அவன் தன்னுடைய கோலை உள்ளே கொண்டு போய் திரும்பி வெளியே கொண்டு வர மறந்து போனான். அதன் பிறகு தேடிக்கொண்டு போன போது அது துளிர்த்து பூ பூத்து இருக்க கண்டார்கள். ஒரு சமயம் மனாதிரத்தில் 40 வருடங்களாய் உபயோகித்த ஒரு பழமையான கோல் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே வைத்தான். கவனியுங்கள், அவர்கள் உடன்படுத்திய ரத்தத்தை கொண்டு போகும் போது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தான். அவருடைய அங்கியின் ஓரத்தில் ஓசையிடும் மணிகளும் மாதுளம் பழங்களும் தொங்கவிடப்பட்டிருந்தது. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 சத்தத்தை உண்டாக்கத்தக்கதான விதத்தில் அவன் நடைபோட வேண்டியவனாயிருந்தான். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ
என்ன,
நான் இதை குறித்து பேசுகிறேன். இரண்டாம் ஜெபக்கூடாரமே, இதை கேளுங்கள். உங்களுடைய தருணத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். ஒரு மனிதன் தேவனுடைய குடும்பத்துக்குள் சீகரனாய் ஆகும்படியாக ஒரு முறை அவன் அபிஷேகிக்கப்படுவானால் பொருத்தமாய் அவனுடைய ஸ்தலத்தில் தகப்பனால் பொருத்தப்பட்டு தேவைக்காக இங்கே பிரித்தெடுக்கப்பட்டவனாய் அவனுடைய ஜீவியத்தின் நோக்கத்துக்குள்ளாய் பொருத்தப்பட்டு அல்லது தேவன் அவனை எதற்காக அழைத்தாரோ அதற்கு ஏற்றாற்போல் அவனுடைய நடையானது பரிசுத்தர் 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 தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூறுவது போல் இருக்க வேண்டும். ஓ, அதிலிருந்து நீங்கள் விலகி இந்த பக்கமாய் வர வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் 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 எல்லாவற்றையும் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 அவருடைய வார்த்தையே முதன்மையான ஸ்தானம் வகிக்கட்டும். அங்கே இருக்கின்ற எல்லா காரியங்களும் அதுவாக இருக்கட்டும். அது உன்னுடைய இருதயத்தில் தரித்திருக்கட்டும். உன்னுடைய நடையானது வார்த்தையில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். நீங்கள் மட்டும் இங்கு வருவீர்களானால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். நம்மை ஸ்தாபனமாக்கிக் கொள்வோம், உங்களை எங்களுடைய ஸ்தானத்தில் சேர்த்துக் கொள்வோம். அப்பொழுது நீ ஒரு மகத்தான மனிதனாகி விடுவாய். கர்த்தர் பரிசுத்தர் 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 கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டே போய்கொண்டே இருங்கள். யார் என்ன கூறினாலும் அது எவ்வித வித்தியாசத்தையும் உண்டு பண்ண போகிறதில்லை. அந்த வழிநாடாக்களை போடாதீர்கள். இதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், மற்றதை செய்யுங்கள். கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். உங்கள் கண்களை கல்வாரியை நோக்கி வைத்து விட்டீர்கள். உங்களை ஒன்று தடை செய்ய போகிறதில்லை. உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியமே அப்படி இருக்கும். நீங்கள் ராஜாவின் பெரும்பாதையில் போய்க் கொண்டிருக்கிறீர்கள். அபிஷேக தைலத்தினால் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். சரியா, இதை என்ன மனிதனிடத்தில் இருந்து பெறவில்லை என்று பவுல் கூறுகிறான். இப்பொழுது அவர் திரும்பமாய் நம்முடைய பாடமாகிய கலாத்தியிடத்திலே என்ன கூறுகிறான்? நம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அவருடைய சித்தம் என்ன? அவருடைய சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். குறிப்பை எழுதி கொண்டிருக்கிற உங்களுக்கு 9வது வசனம்,
I'm going to hurry right quick and get this out.
I'm going to hurry right quick and get this out.
Oh, every word.
நீங்கள் தோண்டி அவைகளிலிருந்து ஒரு வார்த்தை எடுக்கலாம். அதை ஆதியாகமத்துக்கு கொண்டு போய் அதற்கு மெருகேற்றுங்கள். அதை ஆட்கிராமத்து கொண்டு போய் அதை மெருகேற்றுங்கள். நீங்கள் அதை மறுபடியும் லேவியராகத்துக்கு கொண்டு போய் அங்கே மெருகேற்றுங்கள். நீங்கள் அதை அப்படியாய் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு கொண்டு போகும் நேரத்தில் அது ஒவ்வொரு துணிக்கையும் இயேசுவாயிருக்கிறது. ஆமேன். நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் மெருகேற்றலாம், ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வரும்போது அது இயேசுவாக இருக்கும். ஏனென்றால் அவர் கூறினார், நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிருக்கிறேன், நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாயிருக்கிறேன், நான் வெடிவெளி நட்சத்திரமாயிருக்கிறேன், நான் அல்பாவும் உபயோகமாயிருக்கிறேன் என்று அது கிரேக்க மொழியில் முதலெழுத்தும் கடிச்சி எழுத்துமாயிருக்கிறது. நான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், நான் இருக்கிறவராயிருக்கிறேன், நான் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாயிருக்கிறேன். அது உண்மை. அறிந்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். ஓ என்ன, நீங்கள் இங்கே எடுக்கும் ஒவ்வொரு பொருட்கட்டியையும் நெருகேற்றி துவங்குங்கள். நெருகேற்றிக் கொண்டே போனால் அது நேராக இயேசுவில் முடிவடையும்.
Just a little later and then
இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பின்னர் நாம் நிறுத்தி விடுவோம். சரியா? அப்படியானால் நாம் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்? நீங்கள் இங்கே இக்கூட்டத்தில் எதற்காக இருக்கிறீர்கள்? அதனுடைய நோக்கம் என்ன? இவ்வுலகம் எதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறது? அங்கே உயர அணுகுண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது எதற்காக? மூலக்கூறுகளும் அணுக்களும் எதற்காக? ஓ, இவைகள் எல்லாவற்றையும் குறித்து என்ன?
Turn Romans to 8, just a minute.
ஒரு நிமிடம் ரோமர் 8 அதிகாரத்தில் திருப்புங்கள். என்ன காத்துக் கொண்டிருக்கிறது? இவ்விடமாய் காத்துக் கொண்டிருக்கிறது எல்லாம் எதற்காக? என்ன மணி வேலையாயிருக்கிறது?
Romans 8 chapter and let's begin and read about the I'd say the
ரோமர் 8 அதிகாரம் நாம் 8 வசனம் துவங்கி வாசிப்போம்.
Let's start along about the 19th verse.
அதை நாம் இனிமையாக்க 19 வசனம் முதல் வாசிக்க தொடங்குவோம். அது சரி, அங்கே எதை அணுகுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆமையா?
Romans the 8th chapter.
ரோமர் 8 அதிகாரம் இப்பொழுது நான் சரியாக கூறுகிறேன் என்று நம்புகிறேன். 8 அதிகாரம் 18 வசனம் முதல் துவங்குவோம். நாம் 14 வசனம் முதல் துவங்குவோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் ஓ என்னால் தாங்க முடியுமா என்று ஐயுறுகிறேன். ஓ என்னால் மட்டும் தாங்க கூடுமானால் ஒன்றையும் தாங்க முடியாது. நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேனா என்பது காரியமல்ல, அவர் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறாரா என்பதுதான் காரியம். இப்பொழுது நான் அவருக்குள் இருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் சொல்லலாம் நான் அவருக்குள் இருந்தால் என்று. நீங்கள் சொல்லலாம் நாங்கள் எப்பொழுதும் அதை விசுவாசிக்கிறோம் என்று. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அவருக்குள் இல்லை என்பது நிரூபிக்கிறது. அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து அவர் பிரசங்கித்து அந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் அவருக்குள் இல்லை என்பது நிரூபணமாகிறது. பாப்டிஸ்டுகள் கூறலாம், நாங்கள் நித்திய பாதுகாப்பு என்பதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று. அங்கே வெளியே போய் புகைப்பிடித்துக் கொண்டோம், நடனங்களுக்கு ஓடிக்கொண்டும் இருக்கிறார்கள். ஸ்திரீகள் தலைமையில வெட்டிக் கொண்டு முகத்துக்கு வர்ணம் தீட்டி எனக்கு என்ன என்றே தெரியாது என்பது போல் நடிக்கிறார்கள். நீங்கள் அதை விசுவாசிப்பதில்லை என்று உங்கள் கனிகளே நிரூபிக்கின்றது. உங்களுக்கு தெய்வீக சுகத்தில் விசுவாசம் உண்டா என்று கேட்டால் அப்படிதான் இருந்தது என்றும் அது முன்காலத்தில் இருந்த ஒன்று என்றும் டாக்டர் ஜோன்ஸ் கூறுகின்றார் என்கிறார்கள். நல்லது மாய்மாலக்காரனே, உனக்கு என்ன நேர்ந்தது? வஞ்சிக்கப்பட்ட பிள்ளையே, அறிந்திருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை விட்டு வெகு தூரம் அகன்று போய்விட்டாய். நேர் நிறைந்த பாதைக்கு எரிந்து கொண்டிருக்கும் குப்பை மேட்டின் மேல் வழி திருப்பப்பட்டிருக்கிறாய். அவர் இங்கே என்ன கூறியுள்ளார் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அதாவது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் தோன்றவில்லை என்று அறிக்கை பண்ணும் ஒவ்வொரு ஆவியும் தவறான ஆவியாகும். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார் என்று வேதம் கூறுகின்றது. அப்பொழுது அவர் என்ன கூறினாரோ இப்பொழுதும் அவர் அதுவாயிருக்கிறார். அவர் எப்பொழுதும் அதே விதமாயிருக்கிறார். கவனியுங்கள், அந்தபடியே திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்கள் சுவிகார புத்திரர் ஆன பிறகு, சரியா? நீங்கள் சுவிகார புத்திரராக எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு நீங்கள் பொருத்தப்படுகிறீர்கள். அதற்கு பின்னர் அந்த சரீரத்திற்குள்ளாக நீங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அந்த வைபவத்தின் போது கூறின பிறகு நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்.
நீங்கள் மறுபடியும் பிறந்த பிறகு, அதாவது அதுதான் உங்கள் பிறப்பு, அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒரு குமாரனும் ஒரு குமாரத்தியுமாயிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் உங்கள் ஸ்தானத்திலே பொருத்தப்பட்டிருக்கிறீர்கள். அந்தபடி நீங்கள் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமை தினத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அதன் அர்த்தம் என் தேவனே என்பதாகும். சரியா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். அது எப்படி அதை செய்கிறது? நீங்கள் கூறலாம், தேவனுக்கு மகன் உண்டாவதாக, அல்லேலூயா. அது என்னை தொல்லைப்படுத்துகிறதில்லை. நான் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியே போய் நீங்கள் செய்கிற காரியங்களை செய்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானது தேவனுடைய கிரியைகளை செய்யும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார்கள் என்று இயேசு சொன்னார். புரிகின்றதா? பாருங்கள், இந்த திராட்சை செடியானது வளர்ந்து ஒரு கொத்து திராட்சை பழங்களை கொடுத்து அதில் இன்னொன்று வளர்ந்து பூசணிக்காயை கொடுக்குமானால் அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. புரிகின்றதா? அது ஒரு ஒட்ட வைக்கப்பட்ட சபையாக இருக்கிறது. அது ஒரு ஒட்ட வைக்கப்பட்ட தர்ஜரியாக இருக்கிறது. அது ஒரு ஒட்ட வைக்கப்பட்ட நபராக இருக்கிறார். ஸ்தாபனத்தோடு உள்ள ஒரு மனிதன், ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்தவன், தங்களை ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவி கிடையாது. ஆனால் தேவனுடைய வல்லமையும் மற்ற எல்லா காரியங்களையும் உடையவளாய் இருக்கிறார்கள். நீங்கள் இங்கே போய் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசின காரணத்தினால் அவர்களை போன்று குடித்து வெறுத்தவளை போல நடந்து கொள்ளுகிறீர்கள். விசுவாசிகள் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நான் கண்டிருக்கிறேன். ஆமையா, அவர்கள் ஆவியில் நடனமாடி சத்தமிட்டு வாயில் உரைத்தள்ளி இப்படியா எல்லா காரியங்களையும் செய்வதையும் நான் கண்டிருக்கிறேன். நான் அதை குறித்து பேசவில்லை. நான் தேவனுடைய ஆவியை குறித்து பேசுகிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இதை சற்று கவனியுங்கள். இது மிகவும் அழகா இல்லையா? ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நம்மிடத்தில் சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. கிரேக்க வேதாகமத்தில் சிருஷ்டி என்று எழுதப்பட்டுள்ளது. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. என்ன எல்லா காரியங்களும் இதன் மேல் காத்துக் கொண்டிருக்கிறது? முழு சிருஷ்டியும் இதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஏவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. சபையானது அதனுடைய ஸ்தானத்தில் பொருத்தப்படும்படியாக அது காத்துக் கொண்டிருக்கிறது. ஆதாம் இருந்தபோது யார் தேவனுடைய குமாரன்? அவனுக்கு இருந்த ஆதிக்கம் எங்கே? இந்த பூமி. பாருங்கள், இந்த பூமியின் மீது அவனுக்கு ஆதிக்கம் இருந்தது. அது சரியா? அவர் அப்பொழுது ஏலோயுமாக இல்லை, அவர் ஏகோவாக இருந்தார். புரிகின்றதா? அதாவது நான் தேவன், எனக்கு கீழாக சில குறைச்சலான அதிகாரம் உள்ளவர்களை நான் உண்டாக்கியுள்ளேன் என்பதாகும். நான் அவர்களுக்கு ஒரு ஆதிக்கத்தை கொடுத்திருக்கிறேன். அவர்களுடைய ஆதிக்கத்திலே, அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் பூமி இருக்கிறது. மனிதனுக்கு பூமியின் மேல் ஆதிக்கம் இருந்தது. தேவ புத்திரர் வெளிப்படும்படியாக சர்வ சிருஷ்டியும் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியான ஆயிர வருட அரசாட்சியின் நாள் வர காத்திருக்கிறோம். அப்பொழுது நமது ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் வந்து காத்திருக்கும் மனவாட்டியை கொண்டு செல்வார். ஓ, அந்த இனிமையான விடுதலைக்காக பூமி தவித்து அழுது கொண்டிருக்கிறது. நமது இரட்சகர் மீண்டும் பூமிக்கு வரும் வேளையில் அப்படி இருக்கும். அது சரியா? காத்துக் கொண்டிருக்கிறது. தேவன் தாம் தாமே வெளிப்படும்படியாக அவருடைய சபையை அதன் ஸ்தானத்தில் பொருத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நபரை எடுத்து அவன் மூலமாக இந்த விதமாக தேவன் கிரியை செய்யும்படியாக, உதாரணமாக என்னுடைய ஆவி தடையின்றி அங்கே பாய்கிறது, அதுதான் காரியம். அதாவது அதன் மூலமாக நான் இங்கே கிரியை செய்ய முடியும் என்று கூறத்தக்கதாக முயற்சிக்கிறார். இங்கே இன்னொருவனை அழைத்து அவனை பொருத்தும், அவனை இங்கே என்னால் பொருத்த முடியும் என்கிறார். புத்திர சுவிகாரம் பொருத்துதல், வெளிப்படுதல். அவனை இங்கே கொண்டு வந்து அவனுக்கு ஒரு வைபவத்தை ஏற்படுத்தி ஒரு தேவ தூதன் அவனை சந்திக்கும்படி செய்து அவனுக்கு ஏதோ காரியங்களை கூறுவது. இப்பொழுது அவன் உண்மையை கூறுவானால் அப்படியாகும். அப்படி இல்லாமல் ஏதோ ஒன்றை ஜோடித்து கூறினால் அது கிரியை செய்யாது. இல்லை இல்லை, அது கிரியை செய்யாது. அப்படிப்பட்ட காரியங்களில் அநேகம் நமக்கு இருக்கிறது. ஆனால் நான் இப்பொழுது கூறிக்கொண்டிருப்பது தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதை குறித்து. அப்போது ஒருவன் மூலமாய் தேவன் தம்மை தாமே வெளிப்படுத்தும் போது அவர் அவனை வெளியே அனுப்புவார். அப்பொழுது அவன் புறப்பட்டு போய் பேசுவான். அவன் பேசுவதெல்லாம் சத்தியமாயிருக்கும். அவன் செய்வதெல்லாம் சத்தியமாயிருக்கும். அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுகிறான். நீ எப்படி அவனை கவனிப்பாய்? அவன் தேவனோடு வார்த்தையோடு கூட இருக்கும் விதத்து பார்த்து, சரியாக வார்த்தையோடு இருப்பது பார்த்து கணிப்பீர்கள். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையோடு நிற்கும் விதத்தை பார்த்துத்தான் உங்களால் எல்லா மனிதர்களையும் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் வார்த்தையின்படியாய் பேசவில்லை என்றால் அவர்களுக்குள் ஜீவன் இல்லை என்று வேதம் கூறுகின்றதா? அவர்களை தனியே விட்டுவிடுங்கள். இப்பொழுது நாம் வாசிப்போம். நாம் நிறுத்தியாக வேண்டும், ஏனென்றால் நமக்கு நேரமாகிவிட்டது. சரி, ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம். நமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். உலக தோட்டத்துக்கு முன்பாக அவர் இதை தமக்குள்ளே தீர்மானித்திருந்தார். எத்தனை பேருக்கு இது புரிகின்றது? புரிகின்றதா? அதாவது காலங்களில், ஓ என்ன, நாம் திரும்ப வந்து விட்டோமா? புரிகின்றதா? நாம் அதை கடந்து செல்வோம்.
Dispensation of the fullness of time.
விளங்கும் நியமத்தின்படி. உங்களுக்கு நியமங்களில் வித்தியாசம் உண்டா? வேதம் அபதமாய் கூறுகின்றது, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி. காலங்களை நிறைவேறுதல் என்றால் என்ன? மோசேயின் நியாயப்பிரமாண நியமனம் என்று ஒன்று இருந்தது. யோவான் ஸ்நானகனுடைய நியமம் ஒன்று இருந்தது. கிறிஸ்துவின் நியமம் ஒன்று இருந்தது. சபை ஸ்தாபனங்களின் நியமம் ஒன்று இருந்தது. அரிசுத்தாவி ஊற்றப்படுதல் நியமம் என்று ஒன்று இருந்தது. இப்பொழுதோ இது புத்திர சுவிகாரத்தின் நியமமாயிருக்கிறது. உலகமானது இதற்காக தான் காத்துக்கொண்டும் தவித்துக் கொண்டும் இருக்கிறது. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி. காலத்தின் நிறைவு என்றால் என்ன? அப்பொழுது மரித்தோர் உயிரடைவார்கள். அப்பொழுது வியாதியே இல்லாமல் போகும். அப்பொழுது சர்வ உலகமும் தவிப்பிலிருந்து நீக்கப்படும். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி. இதை
கவனியுங்கள்.
காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. அதற்காக நீங்கள் சந்தோஷமா இல்லையா? எப்படி அவர் அதை செய்ய போகிறார்? சகல காரியங்களையும் யாருக்குள்ளே அவர் கூட்டப் போகிறார்? நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் போக முடியும்? ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானசாரம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த சரீரம் யாருடையது? சரீரம் கிறிஸ்துவினுடையது. அது ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. ஆமேன். அவர் நமது ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் நாம் என்னவா இருக்கிறோம்? நான் ரத்தத்தை பார்க்கும் போது உங்களை கடந்து செல்வேன். அவர் சரீரத்தை பார்க்கும் நேரங்களில் எல்லாம் இதோ அது அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அங்கே உள்ளாக இருக்கிறேன். எவ்விதமாக? பரிசுத்த ஆவியினால் அவர் கடந்து போகிறார். ஓ என்ன, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. ஒரு நாமத்தை குறித்து நீங்கள் பேச விரும்பினால் இப்பொழுதே நாம் அதை சற்று ஆரம்பித்து சிறிது நேரம் பேசுவோம். பரலோகத்தில் உள்ள குடும்பம் அனைத்திற்கும் என்ன பெயர் சூட்டப்பட்டுள்ளது? பூமியில் உள்ள குடும்பம் அனைத்தும் என்ன பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இங்கே சில அருமையான பெண்கள் உண்மையாகவே பெண்மணி என்று கூறத்தக்கதான அருமையான பெண்கள் என்று அழைக்கத்தக்கதான பெண்மணிகள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இவர்கள் மத்தியில் ஒரே ஒரு திருமதி வில்லியம் பிரன்னம் தான் இருக்கிறாள். அவள் என்னுடைய மனைவி. அவள் தான் என்னுடன் வீட்டிற்கு வருபவள். பாருங்கள், மற்ற பெண்கள் அவர்களுடைய புருஷருடனே வீட்டுக்கு போவார்கள். அதே போன்றே ஜீவிக்கின்ற தேவனுடைய மகத்தான ஜீவிக்கின்ற சபை ஒன்று அங்கே இருக்கிறது. அவள் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறாள். அவள் அவருடைய ஆவியினால் நிறைந்திருக்கிறாள். அது உண்மை. நான் நற்கிரியைகளை கண்டனம் செய்யவில்லை. அவர்களுடைய ஆஸ்பத்திரிகள், அவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள், இவைகளை நான் கண்டனம் செய்யவில்லை. அவைகள் மிகவும் அற்புதமானவைகள் என்றும், ஏழைக்கும் அவைக்கும் மாநில வர்க்கத்துக்கும் அவைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் நான் கருதுகிறேன். அவர்கள் செய்கின்ற இன்னும் மற்ற பல காரியங்களையும் நான் கண்டனம் செய்யவில்லை. அருமையானவைகள் அவையெல்லாம் சரிதான். தெருக்கோடியில் இருக்கும் மதுபான கடைகளை காட்டிலும் அவர்களுடைய மகத்தான ஸ்தாபனங்களும் கோடிக்கணக்கான டாலர்கள் போன்றவைகளே காண்பதற்கு நிச்சயமும் நன்றாயிருக்கிறது. பிரசங்கப்படத்தில் நிற்கும் போதைகளைப் போன்று நான் அவர்களை நிச்சயமாய் கௌரவிக்கிறேன். ஆனால் காலங்கள் நிறைவேறும் போது உண்டாகும் நியமத்தின்படி ஒன்றாக கூட்டப்பட வேண்டும் என்கிற நேரத்தின் போது அதுவே தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற நேரமாயிருக்கும். அந்த நியமத்தின் வழியாக எல்லா காரியங்களும் சகல காரியங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்படுகின்றது. கிறிஸ்து என்றால் என்ன? நாம் எப்படி அவருக்குள்ளாக போக முடியும்? 1 Corinthians 12 நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக, அதாவது கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு, ஒவ்வொரு வரத்திலும் அவருக்கு இருக்க நற்காரியங்கள் அனைத்திலும் நாம் பங்கு கொள்பவர்களாக இருக்கிறோம். அது சரிதானே? முழு உலகமும் தவித்து அழுது தேவ புத்திரர் வெளிப்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது அப்பொழுது கிறிஸ்துவும் அவருடைய சபையும் ஒன்றாய் இணைந்திருக்கும். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஓ சகோதர நெவில், இந்த நேரத்தை நான் எடுத்துக் கொண்டதற்காக என்னை மன்னிக்கவும். சுதந்திர வீதம் என்ற அந்த வார்த்தை, ஓ வைத்தியரே, அது ஒரு உறவின் முறையான் என்று நான் அறிவேன். சகோதரனே, எனக்கு ஒன்று பைத்தியம் இல்லை என்று நம்புகிறேன். அப்படி இருக்கிறது என்று நான் நினைக்கவில்லை. ஆனாலோ என்ன, ஒரு என்ன, ஒரு சுதந்திர வீதம். நாம் ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டோம். நாம் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் யாராவது நமக்கு எதையாவது விட்டு செல்ல வேண்டும். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக ஏதோ காரியத்தை உனக்கு விட்டு வைத்திருக்கிறார். புத்தகத்தில் ஒரு பெயரை எழுதி வைத்திருந்தார். அதாவது எப்பொழுது ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படுகின்றதோ அப்போது அதனோடு கூட நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவீர்கள். ஓ, இன்றிரவு பேசுவதற்காக இக்கருத்தை வைத்துக் கொள்வோம். இன்னும் சற்று தொடர்ந்து வாசிப்போம். என்ன என்ன, இன்றிரவு நாம் எப்படி நாம் 3 அதிகாரத்தை அடையப் போகிறோமோ? இது மட்டுமாக நாம் 4 அல்லது 5 வசனங்கள் கூட முடிக்கவில்லையே. இருந்த போதிலும் நாம் இப்பொழுது முடிக்கப் போகிறோம். நாம் அப்படியே வசனத்தை மட்டும் வாசித்து விடப் போகின்றேன். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். என்ன, நாம் எப்படி இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ள முடியும்? நாம் அதை எப்படி பெற்றுக் கொண்டோம்? நாம் நேர்மையாக நடந்து கொண்டதனாலேயா நாம் இந்த சுதந்திரத்தை எப்படி பெற்றுக் கொண்டோம்? நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால். ஆமென். என்னுடைய அருமையிலே சகோதரர்களே, இது உங்களுக்கு மிகவும் கடினமான காரியம் என்று நான் அறிவேன். உங்களை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல, ஆனால் நீங்கள் அதை அறிந்து கொள்வது என்பது எனக்கு நல்லுறவை தருகின்றது. உங்களுக்கு புரிகின்றதா சகோதரனே? உங்களுக்கு புரிகின்றதா? சரி, உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் யாவரும் அதையே பெற்றுக் கொண்டீர்கள். பாருங்கள், நீங்கள் யாவரும் சரிதான். புரிகின்றதா? ஆனால் பாருங்கள், பார்ப்பதற்கு அது மிகவும் நன்றாயிருக்கும். ஆம், வளைவுகள் போட்ட ஒரு பாதையை குறித்து சகோதரன் நெவில் கூறினது போன்றே இருக்கிறது. ஒரு படிகள் உள்ள ஏணியை கொண்டு வந்து போட்டு ஏறி போய் சுற்றி பார்த்து உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று பாருங்கள். ஆமையா, அதுதான் இதுவாக இருக்கிறது. நமக்கு என்ன இருக்கிறது என்று சொல்ல தேவனுடைய பரிசுத்த ஆவிதான் நமக்கு படிக்கட்டுகளுள்ள ஏணியாயிருக்கிறது. பாருங்கள், ஒரு சுதந்திர வீதம். ஓ என்ன, அது எந்த விதமானது ஒரு சுதந்திர வீதமாயிருக்கும்? நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, அவர் பிதாவாக இருப்பதற்கு முன்பாக, அவர் தேவனாக இருப்பதற்கு முன்பாக, அவர் ஒரு இரட்சகராக இருப்பதற்கு முன்பாக, அவர் ஒரு சுகமளிப்பவராக இருப்பதற்கு முன்பாக, இவை எல்லாவற்றுக்கும் முன்பாக அவர் முன்குறித்து ஆட்டுக்குட்டியானவரின் பெயரை அந்த புத்தகத்தில் எழுதி அவருடைய முன்னறிவின் மூலமாய் காலங்களின் ஊடாக நோக்கி பார்த்து உங்களுடைய பெயரை கண்டு அதையும் கூட அந்த புத்தகத்தில் எழுதினார். அப்படி என்றால் என்ன, கொஞ்சம் காலம் கழித்து நாம் இந்த உலகத்தில் வந்து பாவமுள்ள பெற்றோர்களுக்கு பிறந்தோம். இந்த உலகில் நாம் நடந்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு தெரியும், அந்த கொக்கி மூக்கு யூதனாகிய பவுலை போன்று முதலாவது காரியம் என்னவென்றால், முதலாவது காரியம் அவன் துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான். அதற்கு பின்னர் ஏதோ காரியமானது என்று கூற தொடங்கியது. நீங்களோ ஓ அப்பா பிதாவே என்று கூறுகிறீர்கள். இந்த நிலையில் தான் நாம் வர துவங்குகிறோம். பாருங்கள், நம்முடைய சுதந்திர வீதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவருக்குள் நம்மை முன்குறித்தார். அது நமக்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே சுதந்திரித்துக் கொண்டோம். புரிகின்றதா? அவருடைய சொந்த நோக்கத்துக்காக, அவருடைய சொந்த தயவுள்ள சித்தத்தின்படி கிரியை நடப்பிக்கும்படியாக, அதாவது சரியாக ஒரு தேவனும் இரட்சகருமாய் இருக்கும்படிக்கு முன்குறித்தார். நீங்களும் இரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது என்பது யார், இயேசுதான் சத்தியமாயிருக்கிறார், சுவிசேஷத்தின் சத்தியமாயிருக்கிறார். இப்பொழுது என்ன சுவிசேஷம்? அங்கே ஒரு சுவிசேஷம் தான் இருக்கிறது. கலாத்தியர் ஒன்று கூறுகிறது, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாயிருந்தாலும் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று. இதுதான் சுவிசேஷம், உங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷம். வேறொன்று அல்ல, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழங்கும் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆனால் எந்த நாமத்தில் ரட்சிக்கப்படுகிறோம்? ஓ இன்னே, நீங்கள் விசுவாசிகளான பிறகு அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஓ, நீங்கள் விசுவாசிகளான பிறகு நாம் எப்படி இதை மீறி கொண்டு போக முடியும் சகோதரர்களே? அதை அப்படியே இன்றளவுக்காக விட்டு வைப்போம். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஓ என்ன, அதையும் கடந்து என்னால் மேற்கொண்டு போக முடியாது. இன்றளவுக்காக நாம் அதை அப்படியே விட்டு வைப்போம். முத்திரிக்கப்பட்டீர்கள் என்ற வார்த்தையை என்னால் விவரிக்காமல் விட முடியாது. அதாவது எப்படி நீங்கள் முத்திரைக்குள்ளாக வருகிறீர்கள் என்று பார்த்தீர்களா? முன்குறிப்பின் மூலமான சுதந்திர வீதம். நான் ஏதோ காரியத்தை சுதந்திரித்துக் கொண்டேன். என்ன சுதந்திர வீதம்? அங்கு யாராயினும் ஒருவர் எனக்காக ஏதோ காரியத்தை விட்டு போயிருக்க வேண்டும். ஏன்? நீங்கள் சொல்லலாம், இயேசு உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை விட்டு போயிருக்கிறார் என்று. அதை மறுபடியும் நீங்கள் கூறுவீர்களா? இயேசு எனக்கு ஒரு சுதந்திர வீதத்தையும் விட்டு போகவில்லை. இயேசு உங்களுக்கும் ஒரு சுதந்திர வீதத்தையும் விட்டு போகவில்லை. அவர் கீழே இறங்கி வந்து உன்னுடைய சுதந்திர வீதத்திற்கான கிரயத்தை செலுத்தி உன்னை உன்னுடைய சுதந்திர வீதத்துக்குள்ளாக கொண்டு வந்தார். ஆனால் உன்னுடைய பெயரானது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எழுதப்பட்டிருந்தது. தேவன் உனக்கு உன்னுடைய சுதந்திர வீதத்தை கொடுத்தார். முதல் முதலில் இருந்தது உங்களுடைய சுதந்திர வீதம் தான். இயேசு வந்தார், அவ்வளவுதான். அநேகர் அதை இந்த விதமாக புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். அநேக ஜனங்கள் இழந்து போனவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் அழிந்து போக நான் விரும்பவில்லை. ஆகவே நான் இயேசுவை கீழே அனுப்புகிறேன். ஒரு கால் யாராவது மனஸ்தாபப்பட்டு நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை அறிந்து ஒரு கால் ரட்சிக்கப்படலாம் என்பது போல் கருதுகின்றனர். ஓ, இறக்கும் பாராட்டுவாராக. நான் என் அலுவலகத்தை சில நேரங்களில் மோசமாக நிர்வாகம் செய்தாலும் நான் அந்த விதமாக என் அலுவலகத்தை நிர்வகிக்க மாட்டேன். ஆம், நானே அந்த விதமாக நடத்த மாட்டேன் என்றால் தேவன் அப்படி செய்வாரா? தேவன் தம்முடைய முன்னறிவினால் யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை சரியாய் கண்டு அவர் ஏற்கனவே தெரிந்து கொண்டவர்களை ரட்சிக்கும்படியாக அவர் இயேசுவை அனுப்பினார். இப்பொழுது படித்த வசனத்துக்கு 5 வசனங்களுக்கு முன்னால் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டார் என்று பவுல் கூறவில்லையா? அதுதான் நம்முடைய சுதந்திர வீதம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இயேசு வந்து கிரயத்தை செலுத்தும்படி செய்தார். எதை செலுத்தும்படியாய்? பாவம் நம் பேரில் எண்ணப்படாமல் போகும்படியாய் அவருடைய ரத்தம் சிந்துதலை கிரயமாக செலுத்தினார். நீங்கள் ஒன்று செய்கிறதில்லை. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு ஒருவர் மனபூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. இப்பொழுது அங்கேதான் நீங்கள் மறுபடியும் எழும்பி அதை குறித்து என்ன சொல்கிறீர்கள் சகோதரன் பிரணாம் என்று கூறலாம். ஆனால் நினைவிருக்கட்டும் பாருங்கள், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்தவர்கள் அவர்கள் சத்தியத்தை ஒருபோதும் அடையவில்லை. அவர்கள் அடைந்ததெல்லாம் சத்தியத்தின் அறிவைதான். புரிகின்றதா? ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் மறுதலித்து போனவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம். இவர்கள் திரும்பவுமாக எல்லைக்கோடு விசுவாசிகளாக இருக்கிறார்கள். இதை குறித்து அநேகர் எனக்கு கடிதம் எழுதியிருக்கின்றனர். அந்த எல்லைக்கோடு விசுவாசிகள் அது மட்டுமாக கூடவே வந்தார்கள். ஆனாலும் யோசுவாவும் காலேபுமோ அதையும் அதற்குள்ளாக கடந்து போனார்கள். ஏன்? அங்கே இருக்கின்ற அந்த தேசத்தை இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவி என்று அழைக்கப் போகின்றோம். அவர்கள் இது மட்டுமாக வந்து பின்னிட்டார்கள். அது இங்கே மேலாக இருக்கிறது, இதுதான் பரிசுத்த ஆவி என்று கூறுங்கள். அங்கே அவர்கள் பின்னிட்டு போகிறார்கள். உங்களுக்கு புரிகின்றதா? வாக்குத்தத்தமானது அங்கேதான் இருக்கிறது, அங்கே இருக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், கோத்திரத்துக்கு ஒருவன் என்றபடி 10 வேவுக்காரர்களை அனுப்புங்கள். அதன் மூலமாக கோத்திரத்தார் யாவரும் அவர்களுடைய சுதந்திர வீதம் என்னவென்பதையும் அவர்கள் எந்த இடத்திலே பொருத்தப்பட போகிறார்கள் என்பதையும் அவர்களுடைய ஸ்தானம் என்னவென்றும் அறிந்து கொள்ளலாம். ஆகவே நாங்கள் சில வேவுக்காரர்களை அனுப்ப போகிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் எல்லாரும் கடந்து உள்ளே போய், ஓ என்ன, நாங்கள் பரிசுத்த உருளைகள் என்று அழைக்கப்படுவோமே. இல்லை இல்லை, நம்மால் அதை செய்ய முடியாது. புரிகின்றதா? அது எதை போன்று காணப்படுகிறது என்று நாம் பார்ப்போம் என்று யோசுவாவும் காலேபும் கூறினார்கள். ஆகவே அவர்கள் அங்கே கடந்து போய் அவைகள் எல்லாவற்றையும் பார்த்தார்கள். அவர்கள் அங்கே போய் சேர்ந்து ஒரு திராட்சை கொலையை அப்படியே வெட்டி எடுத்துக் கொண்டு வந்து, அடே பையன்களா, அந்த தேசம் அருமையானது, அவ்வளவு நன்றாய் இருக்கிறது, அவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தோம், சாப்பிடுங்கள், உண்மையாகவே நன்றாய் இருக்கிறது என்றார்கள். மற்றவர்களோ, ஓ அதெல்லாம் நன்றாய்தான் இருக்கிறது, அந்த பெரியவற்றை பார்த்தீர்களா, நம்மால் ஒன்று செய்ய முடியாது, அந்த பெரிய பெரிய ஸ்தாபனங்கள், அந்த பெரிய காரியங்கள், இவைகளை எல்லாம் எதிர்த்து நிற்பதா, ஓ அது மிகவும் பயங்கரமானது, நம்மால் அதை செய்ய முடியாது, இல்ல ஐயா செய்ய முடியாது, முடியாது, நம்மால் முடியாது, இல்ல ஐயா, நாம் மீண்டும் எகிப்து இறைச்சி கிண்ணங்களுக்கே வேண்டுமானால் போய்விடலாம், நாம் அங்கேயே தங்கி இருந்தோமானால் நலமாயிருக்கும், நம்மால் இதை செய்ய முடியாது, இந்த வழியானது மிகவும் நேராயிருக்கிறது, ஓ நம்மால் இதை செய்ய முடியாது, நம்மால் அதை செய்ய முடியாது என்றனர். ஆனால் வயதான காலேபோ, நீங்கள் யாவரும் அமைதியாயிருங்கள், யோசுவா சொன்னார், நீங்கள் யாவரும் வாயை மூடுங்கள், நான் ஒரு காரியத்தை கூறுகிறேன் என்றான். ஓ என்ன பரிதாபம், நம்மால் அதை செய்ய முடியாது, ஓ நம்மால் முடியாது, ஓ சகோதரர் பிரண்ணாமே, நான் என்னுடைய சீட்டாடத்தை விட்டுவிட வேண்டுமா, நான் அந்த வயதான ஸ்திரீகளை போன்று என்னுடைய தலைமையில நீளமாய் வளர்க்க வேண்டுமானால், ஓ நான் என்ன செய்வேன் என்றே எனக்கு தெரியவில்லை, நான் அரைக்கால் சட்டையை நிறுத்திவிட வேண்டுமானால் என்ன சபைக்கு வருவதை நிறுத்த வேண்டியதுதான், நான் என்னுடைய புகைப்பிடித்தலை விட்டுவிட வேண்டுமானால், நான் அதை செய்ய வேண்டியதா இருக்குமானால், வேண்டும் என்றே கூறுகின்ற மோசமான முன்மாதிரியே. ஆம், உன்னால் அதை செய்யவே முடியாது, நன்றாயுள்ளது, அல்லேலூயா, நம்மால் அதை கைப்பற்ற முடியும் என்று யோசபா கூறினான். அது என்னவா இருந்தது, காதல் சுவர்களால் சூழப்பட்டிருக்கும் பெரிய பட்டணங்களை அவர் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் யோசுவாவும் காலேபுமோ தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தனர். வார்த்தையோடு நில்லுங்கள், நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, வார்த்தையோடு நில்லுங்கள், ஏனென்றால் பேதுரு கூறினான், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும், என்ன வாக்களிக்கப்பட்ட தேசம், உங்கள் பிள்ளைகளுக்கும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று முடிக்கப் போகின்றேன். இது உங்களை புண்படுத்த வேண்டாம், தயவு செய்து புரிகின்றதா, யாத்ரீக பரிசுத்தர்களே, நசரேயர்களே, நீங்கள் பரிசுத்தமாக்குதலுக்குள் வந்து அந்த திராட்சை பழங்களை காணும் அளவிற்கு அவ்வளவு அருகாமையில் வந்து திரும்பி போய்விட்டீர்கள். என்ன சம்பவித்தது என்று பார்த்தீர்களா, விஷயம் அது, நீங்கள் அந்த தேசத்துக்கு உள்ளாக பிரவேசிக்கவே இல்லை. நசரேயர்கள் அல்லது யாத்ரீக பரிசுத்தர்கள் அல்லது அவர்களில் யாராவது ஒருவன் ஒரு மகத்தான சுகமளிக்க கூட்டங்களை நடத்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதை எனக்கு காண்பியுங்கள், ஒருவரை எனக்கு காண்பியுங்கள். நீங்கள் எகிப்து தங்கி வெள்ளை பூண்டுகளுக்கு திரும்பி போய்விட்டீர்கள், நீங்கள் காரேஜ் பர்னேவியாக தங்கிவிட்டீர்கள், அது உண்மை.
கவனியுங்கள், எபிரேயர் 6 நான் உங்களுக்கு ஒரு இடத்தை காட்டப் போகிறேன். ஒருதலும் பிரகாசிப்பிக்கப்பட்டு மறுதலித்து போனவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம், உங்களுக்கு இதை காட்டிலும் மேலாக தெரியும். உங்களுக்கு தெரியாதிருக்குமானால் இப்பொழுது நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள், புரிந்திருக்கின்றதா, ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் உள்ளவர்கள், ருசி பார்த்தவர்கள். பாருங்கள், ஜனங்கள் போய் கதையில் உட்கார்ந்து கொண்டு, உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் ஒரு கால் சரியாக இருக்கலாம், ஒரு கால் அது சரியாக இருக்கலாம், ஒரு கால் அது அதேவாக இருக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன், அதை செய்வதற்கு அதிக விசுவாசம் தேவை என்கின்றனர். பரம ஈவை ருசி பார்த்து அவர்களை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். ஒரு பிரசங்கியாரை போன்று அவனுடைய தாய் அவனை அனுப்பி வைக்கிறார். அவன் கூறுகிறான், கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கும்படி எனக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது என்று. சரி, நான் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், அண்ணே, துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, எங்காவது வேலைக்கு போய் பணம் சம்பாதித்து உன்னை ஒரு வேதாகம பள்ளிக்கு அனுப்ப போகிறேன். அவள் செய்த காரியங்களில் இது மோசமான காரியம், அது சரி, தேவன் அவனுக்குள்ளாக வைக்க முயற்சிக்கின்ற அத்தனை காரியங்களையும் அவர்கள் வெளியே எடுத்து போடுவார்கள், அது சரியே. இப்பொழுது கவனியுங்கள், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறதா இருந்தால், அறிவை அடைந்து வேத வார்த்தைகளில் அதை காண்கிறோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது என்று அறிந்து, அதை பாருங்கள், அதுதான் சத்தியத்தை அறியும் அறிவு. அதை பார்த்துவிட்டு அதை புறக்கணித்து உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். ஒருவன் கூறுகிறான், ஓ ஆம், எனக்கு தேவன் பேரில் விசுவாசம் உண்டு என்று. சரி, அப்படியானால் நீங்கள் முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக பரிசுத்த மார்க்கத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. சரி, அப்படியானால் நீ எல்லைக்கோட்டில் வந்திருக்கிறாய், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள அங்கே ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நீ அதை பார்த்துவிட்டு அதை குறித்து எனக்கு தெரியாது. நான் அந்த விதமாக நடந்து கொள்ள வேண்டி இருக்குமோ, இல்லை 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 எனக்கு தெரியாது என்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்களை அவர்கள் என்ன கூறி அழைக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் அதை செய்து காட்டலாமா அல்லது கூடாதா என்று எனக்கு தெரியவில்லை. இல்லை, நான் போய் அந்த ஸ்தாபனத்தை சேர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். புரிகின்றதா? பாருங்க என்ன சம்பவிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் உள்ளே பிரவேசிப்பது கூடாத காரியம் என்று அவர் கூறுகிறார். அவர்களுடைய கிருபையினாலே அவர்கள் பாவமாக்கி போட்டார்கள். வேதம் அபிடமாய் கூறுகிறது, அது கடூரமாய் இருக்கிறது என்று எனக்கு தெரியுமானால் வேதம் கூறுகின்றது, பரம ஈவை ருசி பார்த்தும் அவர்களை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் பரிசுத்தமாகுதலிலும் ஒரு நல்ல சுத்தமான தூய்மையான ஜீவியத்திலும் விசுவாசம் உள்ளவன் என்று. நிச்சயமாக, ஆனால் நீங்களோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் ஞானஸ்தானத்தையும் வேதத்தில் இருக்கின்ற மற்ற காரியங்களையும் நீங்கள் காணும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணினீர்கள். அந்த ஸ்தானத்துக்கு இந்த உலகத்தில் உன்னை கொண்டு வந்தது என்னவென்று நினைக்கிறாய்? உன்னை ஒரு கீர்த்தன பாவியாக ஆக்காமல் காத்துக் கொண்டது எது? உன்னுடைய ஜீவியத்தில் எழுந்திருக்க வேண்டியதல்லாத பாவத்தையும் புகைப்பழக்கத்தையும் குடிப்பழக்கத்தையும் வேசித்தனத்தையும் மற்ற காரியங்களையும் உங்களுடைய ஜீவியத்திலிருந்து வெளியே எடுத்து போட்டது என்ன? அதை செய்தது எது? உடன்படிக்கையின் ரத்தம் அதை செய்தது. அதன் பிறகு அந்த தேசத்தின் காட்சியை ருசி பார்க்கும் அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாக நீங்கள் வந்து சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுகிறாய். உன்னுடைய ஸ்தானத்துக்கு நீ பயப்படுகிறாய். தேவன் இரக்கம் பாராட்டும். உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தமானது என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்தித்தீர்கள். அவனால் தேசத்திற்குள் பிரவேசிப்பது என்பது கூடாத காரியமாய் போயிற்று. உங்களை நான் கேட்கிறேன், என்ன சம்பவித்தது? நான் முன் நடந்தவைகளை ஒப்பிடுபவன். வேதாகமத்தை அறிந்த எவனும் முன் நடந்தவைகளை ஒப்பிட்டு பார்த்தவனாய் இருப்பான். அவர்களில் ஒருவனாவது வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்தானா? ஒருவன் கூட அடையவில்லை. யார் தேசத்தை அடைந்தது? யார் அங்கே கடந்து தேசத்துக்குள்ளே போனது? முதலாவதாக உள்ளே போனவர்கள் திரும்பி வந்து நாம் சுலபமாக ஜெயித்து விடலாம், நாம் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளலாம், ஏனென்றால் தேவன் அவரிடமாய் கூறியுள்ளார் என்று கூறினார்கள். இன்றைய கோத்தினால் என்று பேதர் எழுந்து நின்று நீங்கள் மனந்திருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றால், நான் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள வேண்டும், வாக்கு தத்துவம் எனக்கு தான் கொடுக்கப்பட்டுள்ளது, நான் அதை செய்ய தயாராக உள்ளேன், வாக்கு தத்துவம் என்னுடையது, இப்பொழுது வாக்குத்தம் என்னுடையது, நான் அதை பெற்றுக் கொண்டேன், அது என்னுடையது. நிச்சயமாக அதுதான், அதில் பிரவேசித்தவர்கள் அவர்கள் மாத்திரமே. நீங்கள் சொல்லலாம், ஆனால் சகோதரன் அவர்கள் உயிர் தேர்தலில் வருவார்கள் என்று. அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். ஓ, அவர்கள் இருக்க மாட்டார்களா? இல்லை ஐயா, இயேசு அவ்வாறு கூறியுள்ளார். அவர்கள் அதற்கு, நீ உன்னை மோசேயை போன்று மகத்துவன் ஆக்கிக் கொள்கிறார். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னுமே நீ இருந்ததாகவும் ஆபிரகாமை கண்டதாகவும் நீ கூறுகின்றாயே என்றார்கள். அதற்கு அவர், ஆபிரகாம் மறுத்து போனார் என்றார். அவர்கள், உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டதாக சொல்லுகிறாயே என்றார்கள். அவர் சொன்னார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னுமே நான் இருக்கிறேன் என்று. ஓ என்ன, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்றென்றைக்கும் உள்ளவர் நித்திய ஜீவன். நேற்றைக்கல்ல நாளைக்கல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். புரிகின்றதா? என்றென்றைக்குமாயுள்ள தேவன் ஏலோஹிம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதற்கு பின்னரே அவரை கொண்டு போய் கொன்று போட வேண்டும் என்று எத்தனித்தனர். அவர்கள் சொன்னார்கள், ஆனால் நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் 40 வருடம் மன்னாவை புசித்தார்கள். தேவன் பரலோகத்திலிருந்து அப்பத்தை பொடிந்து அவர்களை போஷித்தார். அவர்கள் சபைக்கு போனார்கள். அவர்கள் 40 வருஷங்களாக அருமையான சபை அங்கத்தினர்களாக இருந்தனர். என்னுடைய வயதான தாயார் சபையில் இருந்து கொண்டிருக்கும் போதே மரித்தார்கள். எல்லா காரியங்களும் அந்தவிதமாக இருந்தது. என்னுடைய பிதாக்கள் வனாந்திரத்திலே 40 வருடம் மன்னாவை புசித்தார்கள் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களிடத்தில், அவர்கள் எல்லாரும் மரித்தார்கள் என்றார். மரித்தார்கள் என்றால் அவர்கள் நித்தியமாக பிரிக்கப்பட்டார்கள் என்று அர்த்தம். அவர்கள் யாவரும் மரித்தார்கள். ஆனால் நான் உங்களுக்கு கூறுகிறேன், தேவனிடத்திலிருந்து பரலோகத்தின் வழியாய் வந்த ஜீவ அப்பம் நானே. இந்த ஆவியின் அப்பத்தை புசிக்கின்ற ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் அழிந்து போக முடியாது. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார்.
Brother, isn't he wonderful?
Oh, sagodarane, avar arpudamanavar allava?
Isn't he wonderful? Wonderful. Wonderful. Isn't Jesus our Lord wonderful? Eyes have seen, ears have heard, what is recorded in God's word. Isn't
அது சரியா? அவருடைய வகை இருக்கும் ஆவி நமது மத்தியில் அசைவாடுவதை நாம் காண்கிறோம். அவர் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் செய்கிறதை நாம் காண்கிறோம். அது சரியாக இங்கே வேத வார்த்தையில் எழுதி இருக்கிறதை நாம் கேட்கிறோம். அது இங்கே அப்படியே உறுதிப்படுவதை நாம் கண்கூடாக காண்கிறோம். ஓ
என்ன,
வேதத்தில் எழுதி இருக்கின்றவைகளை கண்கள் கண்டன, காதுகள் கேட்டன. ஏசியன் ஆண்டவர் அற்புதன் அல்லவா? இன்னும் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களில் அங்கே ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடைபெறும். இப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளப் போகிறவர்களில் பெண்கள் இங்கே போகட்டும், ஆண்கள் அந்த பக்கமாக செல்லவும். இப்பொழுது ஆண்கள் எனக்கு இடது பக்கமாக இங்கே இந்த பக்கமாக போங்கள், ஸ்திரீகள் அந்த பக்கமாக செல்லவும். அங்கே அறையின் உள்ளே சகோதரிகளின் ஞானஸ்தான உடைகள் தயாராக வைத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த காலையிலே இங்குள்ள எந்த மனிதனாவது ஸ்திரீயாவது, நான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை காத்துக் கொள்ளுகிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். அதாவது ஒரு மனிதன் முழுவதுமாக அவனுடைய பாவங்களின் மனம் திரும்புவன் உண்டாயிருக்கும் போது அப்படி ஆகும் என்று நிச்சயமாய் விசுவாசிப்பீர்களானால் ஞானஸ்தானத்துக்கு வரலாம். ரத்தம் இன்னும் ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. இல்லை, தேவன் பேரில் உள்ள உங்களுடைய விசுவாசமே அதை செய்கிறது. தேவன் என்று உன்னை அழைக்கிறார், இப்பொழுது அதை செய்கிறது. அதுதான், நான் இன்னும் ஞானஸ்தானமே பெறவில்லையே. சரி சரி, இப்பவே என்னால் துவங்கி காரியத்தை வித்தியாசமாய் செய்தால் அதுதான் காரியம். துவங்கு, நீ துவங்கின பிறகுதான் வித்தியாசமாய் இருப்பாய். புரிகின்றதா? நீங்களே அப்படியே திரும்பி துவங்க ஆரம்பியுங்கள். பாருங்கள், நீங்கள் கூறலாம், நான் அதை அபிதமாய் கண்டதே இல்லையே என்று. அருமையான சகோதரனே, எந்த மனிதனாவது வேறு முறையில் ஞானஸ்தானம் பெற்றதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எனக்கு காட்டட்டும். இந்த சவாலை உலகத்தை சுற்றிலும் என்னுடைய ஊழியத்தில் பேராயர்கள் முதலானவர்கள் முன்பாக 31 வருடங்களாக கூறி வருகிறேன். எப்பொழுதாவது ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அல்லாமல் வேறு விதமாக ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்று எனக்கு வேதத்திலிருந்து காட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளாத யாவரும் மறுபடியுமாக அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஒரு நாமம் மாத்திரமே இருந்தது, அவருடைய நாமம் இயேசு என்பதாகும். அது அவருடைய குமாரன். அவர் அவருடைய குமாரின் நாமத்தை எடுத்துக்கொண்டார். தேவன் இப்பொழுது இயேசு, அவருடைய சரீரம் ஒரு மனிதனாய் இருந்தது, நமக்கு அது தெரியும். அதுதான் மேலிடப்பட்ட தேவகுமாரன். நாம் ஒன்றும் மருத்துவக்காரரை போன்று விசுவாசிப்பதில்லை. அதாவது தேவன் நம்முடைய விரல்களைப் போல் இருக்கிறார் என்று. நாம் தேவனின் மூன்று தன்மைகள் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். தேவனுடைய மூன்று தன்மைகள், அவைகளில் தேவன் வெளிப்பட்டார். ஆனால் தேவன் ஒருவரே, புரிகின்றதா? அது சரி, நாம் மூன்று தேவர்கள் உண்டு என்று விசுவாசிப்பதில்லை, நாம் ஒரே தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். இவ்விதமாய் நான் அதை விளக்குகிறேன். தேவன் மூன்று உத்தியோகங்களில் ஜீவித்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஒரு சமயம் அவருக்கு உத்தியோகம் பூமியின் மீதில் இருந்தது. நீங்கள் இந்த பக்கமாக போங்கள், ஆண்கள் அந்த பக்கமாக போங்கள், அதாவது ஆயத்தமாகுங்கள். அவர்கள் ஞானஸ்தான ஆராதனைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு மூன்று உத்தியோகங்கள் இருந்தன. அவைகளில் ஒன்று பிதாத்துவம் அல்லது பிதாவின் நியமம் என்று அழைக்கப்பட்டது, இன்னொன்று குமாரத்துவம் என்று அழைக்கப்பட்டது, இன்னொன்று பரிசுத்தாவி என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது எந்த நியமத்தில் பிதாவானவர் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? பரிசுத்தாவியில். கடந்து போன நாட்களில் அவர் எந்த நியமத்தில் கிரியை செய்து கொண்டிருந்தார்? இயேசுவில். அதற்கு முன்பாக இருந்த நாட்களில் அவர் என்னவாயிருந்தார்? பிதாவாக இருந்தார். ஆகையினால் ஒரே தேவன், தேவன் மாத்திரமே இருக்கிறார். அது சரிதானே? அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். அந்த மூன்றும், அந்த மூன்று உத்தியோகங்களும் ஒரே தேவனுடைய உத்தியோகங்களாகும். ஒரே தேவன். ஆனால் இப்பொழுது பிதா என்பது ஒரு நாமம் அல்ல. அது சரிதானே? நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். இப்பொழுது மத்தேயு 28:19 உங்கள் முன்பாக வைக்கிறேன். அதில் இயேசு கூறுகிறார், நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று. உங்களுக்கு வேதம் எவ்வளவு நன்றாக தெரியும் என்று நான் அறிய விரும்புகிறேன். நான் வேதத்தை விட்டு விலகும் போது எனக்கு அறிவியுங்கள். இயேசு அவர்களிடத்தில், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், இவை யாவும் உண்மைதானே. நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு மத்தையிலிருந்து கூறப்போகிறேன். இப்பொழுது கவனியுங்கள், சரித்திரக்காரர் யாரையாயும் நான் கேட்கிறேன். இது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டு உலகமெங்கிலும் போகின்றது. சரித்திரக்காரர்கள் யாராயிலும் என்னிடத்தில் வந்து சரித்திர பூர்வமாகவோ அல்லது வேத பூர்வமாகவோ ஆதாரம் காட்டும்படி கேட்டுக் கொள்கிறேன். நியாசா ஆலோசனை சங்கத்தில் கத்தோலிக்க சபையானது நியமனம் செய்வதற்கு முன்பாக எந்த புரொட்டஸ்டன்ட்டுக்காவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது என்று சரித்திர வாயிலாவது காட்டுங்கள். இப்பொழுது இது ஒலிநாடாவில் பதிவாகிறது. இது 37 பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதுமாக போகிறது. கடல் கடந்து வரும் பிரயாண செலவு ஈட்டுத் தொகையை நான் உங்களுக்கு தருகிறேன். அது சரியா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது தவறானது. கத்தோலிக்க கள்ள கொள்கையாகும். அது ஒரு கிறிஸ்தவ ஞானஸ்தானம் அல்ல. சரியா? லூத்தர் அதை கத்தோலிக்க சபையிலிருந்து அந்த போதனைகளுடன் அப்படியே கொண்டு வந்தார். வெஸ்லியும் அதையே கடைபிடித்தார். அப்படியே தொடர்ந்து வந்தது. ஆனால் இதுவோ தேவ புத்திரர்கள் வெளிப்படும் நாளாக இருக்கிறது. அப்போது உலக தோற்றம் முதல் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் வெளியாக வேண்டும். இதுதான் அதற்கான வேலையாக இருக்கிறது. நிச்சயமாக நேரத்தில் யாருக்குமே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கப்படவில்லை என்பது நினைவிருக்கட்டும். கடைசி அப்போஸ்தலன் மறித்த பிறகு 300 ஆண்டுகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஒருவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கப்படவில்லை. நான் நியாசாவுக்கு முன்பிருந்த பிதாக்கள் நியாசா ஆலோசனை சங்கம் என்ற புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். அந்த சமயத்தில் தான் அவர்கள் ஒரு சபையை நிறுவி அதை கிறிஸ்தவ உலக சபை என்று அழைத்தார்கள். அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி பலவந்தமாக ஜனங்களை அதற்குள் சேர்த்தார்கள். அதுதான் ரோமன் கத்தோலிக்க சபை. கத்தோலிக் என்ற வார்த்தைக்கு உலகம் பூராவும் என பொருள்படும் கிறிஸ்தவ உலக சபை. உலகம் முழுவதிலும் உள்ள இந்த கிறிஸ்தவத்தில் உலகம் முழுவதையும் அடக்கிக் கொள்ளும் ஒரே சபை. ஜனங்கள் அதற்குள் பலவந்தப்படுத்தப்பட்டனர். அங்கேதான் சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். வீனஸ் தேவதையை எடுத்து போட்டு அதற்கு பதிலாக மரியாளை நுழைத்தனர். அவர்கள் யூபிட்டரை எடுத்து போட்டு அதற்கு பதிலாக பவுலை நுழைத்தனர். அப்படி செய்த போதிலும் அது அஞ்ஞான மார்க்கமாக இருக்கிறது. அது சரியே. அங்கே இருந்துதான் கத்தோலிக்க சபையானது வெளிவந்தது. அதுவும் 500 வருடங்களுக்கு பிறகுதான் வந்தது. லூயிவில்லில் பென்ஹேரனும் படக்காட்சி இப்பொழுது காண்பிக்கப்படுகின்றது. அண்மையில் அவர்கள் 10 கட்டளைகள் என்ற படத்தை காண்பித்தனர். 1500 வருட இருண்ட காலத்தை குறித்து அவர்கள் ஒரு பட காட்சியை எடுப்பார்களானால் நன்றாக இருக்கும். அவர்கள் அதை படம் எடுத்து காட்ட வேண்டும் என்பது என் ஆவல். 1500 ஆண்டுகளுக்கு அஞ்ஞான உபத்திரம் இருந்தது. அவ்வமயம் அவர்கள் எல்லோரையும் பலவந்தப்படுத்தினர், கொன்றார்கள், கொலை செய்தனர், மரத்தில் தொங்கவிட்டனர். ஒரு காலையை ஒரு பக்கமும் இன்னொரு காலையை இன்னொரு பக்கமுமாக அவர்கள் கால்களில் கட்டி சிலுவையில் இயேசு தொங்கும் படத்தை முத்தமிட சொல்லுவார்கள். மறுத்தால் 2 திக்கில் 2 காலைகளையும் ஓட்டி விடுவார்கள். அவர்களை 2 கிழிப்பார்கள். சுவிட்சர்லாந்தில் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களை மந்திரவாதிகள் என்று கூறி நிலை கால்களில் கட்டி அவர்களுடைய நாவுகளை துண்டித்து போடுவார்கள். நான் அந்த நிலை கால்களை என் கைகளால் தொட்டு பார்த்துள்ளேன். அது முற்றிலும் சரியே. சரியா? அதே ஆவி இன்றைக்கும் நிலவி வருகின்றது. அதை கட்டி வைத்திருக்கிறது சட்டத்திட்டங்களே. அதற்கு சுதந்திரம் வருவரைக்கும் காத்திருங்கள். வேதம் அவிடம் கூறுகின்றது, அதை தன்னுடைய உண்மையான தன்மையை காட்டும் வரை, அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் வரை காத்திருங்கள். எனக்கு தெரிந்தவரை நீங்கள் ஒரு கால் அதற்கு ஓட்டு போட்டு அதை தெரிந்தெடுக்க ஏது உண்டு. புரிகின்றதா? அது வரும், அது வந்தே தீரும். அதை தடுத்து நிறுத்த வழியேதும் இல்லை. அது வரத்தான் வேண்டும். அது சரியே, அது வரத்தான் வேண்டும். அது வந்து கொண்டிருக்கிறது. ஆக அது வரும்போது நீங்கள் சற்று அதை கவனியுங்கள். ஆனால் சகோதரனே, இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிய நான் விரும்புகிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிவேன். ஆமேன். தொடர்ந்து அணிவகுத்து போய்கொண்டிருக்கிறது பாருங்கள். அதுதான் காரியம். ஒரு சமயம் லாம்சா வேதாகமத்தை எழுதியவரிடம் நான் இவ்விதமாய் கூறினேன். தேவனுடைய புராதன அடையாளத்தை நான் பார்த்தபோது சரியாக அப்படியே அதிலுள்ள 3 புள்ளிகளை கண்டபோது நான் அவைகள் என்னவென்று அவரை கேட்டேன். அதற்கு அவர் தேவன் 3 தன்மைகளில் இருப்பதை குறிக்கின்றது என்றார். நான் சொன்னேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை போன்றா என்றேன். அவர் என்னை உற்று பார்த்து, நீ அதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். நான் ஆம் ஐயா என்றேன். அவர், அன்றிரவு உங்கள் கூட்டத்திலே வகையறுத்ததை கண்டு நீங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். தேவன் உம்முடைய இருதயத்தை ஆசீர்வதிப்பாராக என்று கூறி அவருடைய கரங்களை என் தோளின் மேல் போட்டு அதுதான் என்று இப்பொழுது நான் அறிவேன். இந்த அமெரிக்க ஜனங்களுக்கு அது என்னவென்றே தெரியாது. இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த கிழக்கத்திய புத்தகத்தை எடுத்து அதை கொண்டு ஒரு மேற்கத்திய புத்தகத்தை உண்டாக்க பார்க்கின்றனர். அவர்களுடைய வேதத்தை கூட அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். வானத்தில் கீழே வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை, வேறு நாமம் இல்லை. எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரமே ஞானஸ்தானம் பெற்றனர். ஒரே தேவனில் மூன்று ஆட்கள் அப்படி ஒரு காரியம் இல்லை என்று கூறினார். அவர்தான் டாக்டர் லாம்சா. லாம்சா வேதாகம மொழிபெயர்ப்பாளர். அவர் ஜனாதிபதி ஐசனவருக்கும் மற்றும் உலகில் உள்ள அநேக அரசியல் நிபுணர்களுக்கும் ஆத்ம நண்பர் ஆவார். அவர் தமது கரங்களை என் தோளின் மேல் போட்டு, என்றோ ஒரு நாளில் அவர்கள் இதற்காக உம்மை சுட்டு கொன்று விடுவார்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், அப்படிப்பட்டவர்கள் அனைவருமே ஒரு நோக்கத்துக்காகவே மறுக்கின்றனர் என்று கூறினார். பேதுருவை சிறைச்சாலையில் அழைத்திருந்த போது அவன் எப்படி இருந்தானோ அது போலவே நானும் இருக்க ஆவல் கொள்ளுகிறேன். அங்கே ஒரு வயதானவர் இருந்தான். அவன் பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தான். பேதுரு அவனை பார்த்து, என்ன நேர்ந்தது என்றான். அவன், உன்னை கொல்ல போகிறார்கள் என்பது உனக்கு தெரியுமா என்றான். அதற்கு பேதுரு, தெரியும் என்றான். அவன் சொன்னான், இன்றைக்கு நீ மறிக்க போகின்றாய் என்றான். பேதுரு அதற்கு ஆம் என்றான். அதற்கு அவன், சரி, அப்படியானால் உனக்கு பயமாக இல்லையா என்றான். அதற்கு இல்லை என்றான். அவன் அதற்கு, அப்படியானால் கிறிஸ்தவர்கள் என்று தங்கள் அழைத்துக் கொள்கிறார்களே, அவர்களில் ஒருவனாக நீ இருக்க வேண்டும் என்றான். அதற்கு ஆம் என்றான். இவ்விதமாய் நீர் இருக்க உமக்கு சம்பவித்தது என்ன என்றான். அங்கே பேதுரு உட்கார்ந்து அவனுக்கு நடந்த யாவற்றையும் கூறினான். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது பேதுரு, இன்று காலையில் வேண்டுமானால் விடுதலை வேண்டவனாய் இருந்திருக்க கூடும், நான் போய் அவர்களுடைய ஸ்தாபனங்களில் ஒன்றை சேர்ந்து கொண்டு ஜீவித்திருக்கலாம். பாருங்கள், நான் விடுதலை அடைந்திருக்கலாம். ஆனால் இந்த பட்டணத்தின் வாசலை விட்டு வெளியே போக துவங்கின போது ஒருவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறதை கண்டேன். அவர் யார் என்று நான் அறிவேன். நான் அவரிடத்தில், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், மறுபடியுமாய் நான் சிலுவையில் அறையப்படும்படியாய் போகிறேன், என்னை பின்தொடர்ந்து வா என்றார் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது காவல்காரன் ஒருவன், சீமோன் பேதுரு என்பது யாருடைய பெயர் என்றான். உடனே பேதுரு, இதோ இருக்கிறேன்
என்றான். This Holy Ghost gospel is dripping with blood, the blood of the disciple who died for the truth. This Holy Ghost gospel keeps dripping with blood. The first one to die for this Holy Ghost plan was John the Baptist. But he died like a man. Then came the Lord Jesus. They crucified him. He preached that the Spirit would save man from sin. There's Peter and Paul and John the Divine. They gave up their lives so this gospel could shine. They mangle their blood like the prophets of old, so the true word of God could honest be told. Their souls under the altar crying how long for the Lord to punish those who've done wrong. Listen. But there's going to be more who'll give their life's blood for this Holy Ghost gospel and its crimson flood. It's dripping with blood. Yes, it's dripping with blood. This Holy Ghost gospel, it's dripping with blood. The blood of the side. for the truth. This Holy Ghost gospel is dripping with blood. Just a scripture before we go. And they said unto Peter and the rest of them, Men and brethren, what shall we do to be saved? Peter said unto them, Repent, every one of you, and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins, and you shall receive the gift of the Holy Ghost. For the promise is unto you, and to your children, and to them as far off, even as many as the Lord our God shall call. The Lord bless now. While we get out of the way, you can watch the baptism as we... Thank you.